ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சந்தேகம் தெளிதல் படலத்தில் கடந்த வகுப்பில் 113 பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ அந்த 113வது பாடலில் என்ன சொன்னார் குருநாதர் அப்படின்னா, இப்போ ஜென்ம ஜென்மாந்திரமாக செய்த வினைகள் மூலமாக இந்த உடல் வருது, பல்வேறு விதமான உடல் மாறி மாறி வருது, மரம் செடி மிருகம் பறவை அப்படின்ட்டு அந்த கர்ம வினைகளின் அடிப்படையில் பல்வேறு விதமான உடல்கள் மாறி மாறி வருது. இப்படி எத்தனை விதமான பிறவிகள் எடுத்தாலும் அந்த அழியக்கூடிய உடலில் அழியாத ஒரு சைத்தன்யம் இருக்குது, அந்த சைத்தன்யம் தான் ஆத்மா. அப்போ நீ அந்த அழியாத ஆத்மா தான், அதுதான் சத்துன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கடந்த 113வது பாடலில் விளக்கம் கொடுத்தாரு. இப்போ இன்றைக்கு நம்ம 114வது பாடலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இருளாக மூடும் சுளுத்தியில் ராத்திரியில் ரவிச்சுடர் அற்ற பொழுது மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே. பெருவாழ்வு மிக்க தானே தன்னிடத்தினில் பேராத பிரியம் அதனால் அருகாத பிரியம் சுகத்தில் வரும் அதலால் ஆனந்தமாம் மைந்தனே. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இருளாக மூடும் சுளுத்தியில். இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு 3 விதமான அவஸ்தாத்திரயம் வந்து போகுதுன்னு சொன்னோம். அது நம்ம பார்த்தோம் எப்படின்னா, விழிப்பு கனவு ஆள் உறக்கம் அப்படின்ற அந்த 3 நிலைப்பாடு, அதாவது ஜாக்கிரத அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுளுத்தி அவஸ்தை அப்படின்ற 3 அவஸ்தைகள். அப்போ இந்த சுளுத்தி அப்படிங்கிறது ஆழ்ந்த உறக்க நிலை. அப்போ அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில் இருளாக மூடும் ராத்திரியில். அப்போ இந்த மனசு வந்து அப்படியே ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுது. அங்கே ஒரே இருள் தான், ஒன்றும் தெரியறதில்ல. அங்கே ரவிச்சுடர் அற்ற பொழுது, சூரியனுடைய சுடர் அந்த வெளிச்சம் வெப்பம் எதுவுமே இல்லை. அங்கே எந்த ஒரு நிலையும் தெரியாத ஒரு ஆள் இருளில் அறியாமையில் இந்த மனசு அப்படியே உறங்கிக்கிட்டு இருக்குது. அங்கே ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. அந்த கார் இருளில் இந்த மனசு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் கூட தன்னை நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று அறிஞ்சிக்குது. அந்த அறிவு வந்து அது எப்படி தன்னை நான் இருக்கிறேன் என்றது அறிந்து கொள்கிறது அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம நல்லா தூங்கி எழுந்துட்டு விழிப்பு நிலைக்கு வந்த உடனே நம்ம சொல்கிறோம் இல்லையா, நல்லா தூங்கினுங்க, அவர் நல்ல தூக்கம், அவ்வளோ அற்புதமாக இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கி எழுந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் நல்லா உறங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று வேணுமல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று இருந்தால் தானே நான் நல்லா தூங்கினேன்னு சொல்ல முடியும். அப்போ நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது கூட தன்னுடைய உறக்கத்தை ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, தூங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுதான் சித்துன்னு சொல்கிறார். மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே. அப்போ அந்த இருளில், ஆழ்ந்த இருளில் சூரிய ஒளி இல்லாத நிலையில் கூட அங்கே எந்த ஒரு விஷயம் தெரியல. காண்பவன், காட்சி, அந்த காணப்படும் பொருள் அப்படிங்கிற அந்த திருப்பிட்டி கூட அங்கே இல்லை. ஆனால் அங்கே எதுவுமே தெரியாத ஒரு ஆள் இருளில், ஒரு சூன்ய நிலையில் கூட தன்னை தான் எது அறிந்து கொண்டிருக்கின்றதோ அதுதான் அங்கே சித்து அறிவு அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கிறார். பெருவாழ்வு மிக்க தானே தன்னிடத்தில் பேராத பிரியம் அதனால் அருகாத பிரியம் சுகத்தில் வரும் அதலால் ஆனந்தமாம் மைந்தனே. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேனுங்கிற ஒரு புரிதல் இருக்குது, அது சித்து. அந்த சித்தின் மேலே நமக்கு ஒரு அபரிமிதமான பிரியம் இருக்குது. ஏன்னா நான் தான் அது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம நம்மளை நேசிக்கிறோம். இப்போ நம்ம நேசிக்கிறது எந்த அடிப்படையில் நேசிக்கிறோம், மற்றவர்களை நம்ம எந்த அடிப்படையில் நேசிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆன்மாவினுடைய அடிப்படையில் தான் நம்ம நேசிக்கிறோம். ஆனால் அது நமக்கு தெரியறதில்லை. உண்மையிலேயே தெரியாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளில் நமக்கு அன்பு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த அன்பை காட்டுற மாதிரி நமக்கு நினைப்பு வந்துடுது. நமக்கு அப்படி ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறோம். அதனால் அவர் இதுதான் அங்கே சொல்கிறாரு. தன்னைத்தான் அழகுபடுத்தி கொள்கிற ஒரு விஷயம் கூட, இப்போ நம்ம வந்து இந்த ஒரு உடல் மேலே இருக்கிற ஒரு அபிமானத்தினால இந்த உடல் பற்று காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை நம்மளே ஒரு அழகுபடுத்தி, இப்போ நான் அழகாக இருக்கிறேன்னா அப்படின்னு நம்மளை கண்ணாடியில் நம்ம பார்த்து மகிழ்ச்சி படுறோம், சந்தோஷப்படுறோம். அப்போ இந்த மாதிரி நம்மளை நாம் அழகுபடுத்தி பார்க்கறதுலையும், நம்மை சார்ந்தவர்களை நம்ம ஒரு அழகாக பார்க்கறதுலையும் உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிரியம் என்ன அப்படின்னா, அந்த ஆன்மாவின் மீது உள்ள அந்த விருப்பம் தான் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணுங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் தான் பெருவாழ்வு மிக்க தானே தன்னிடத்தில் பேராத பிரியம் அதனால் அருகாத பிரியம் சுகத்தில் வரும் அதலால் ஆனந்தமாம் மைந்தனே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரியம், ஒரு விருப்பம் எப்படி எல்லாருக்கும் உண்டாகுது அப்படின்னா, அந்த ஆன்மாவினுடைய இருப்பினால தான், அந்த சத்துனுடைய இருப்பினால தான் இந்த சந்தோஷமும் ஆனந்தமும் உண்டாகுது அப்படின்னு இந்த 114வது பாடலில் சுட்டி காட்டுறாரு. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை வந்து பிருகதாரண்ய உபநிஷத்தில் யாக்ஞவல்கியர் வந்து மைத்ரேயிகிட்ட பேசும்போது சொல்கிறாரு, ஒரு கணவன் மனைவியை நேசிப்பதும் ஒரு மனைவி கணவனை நேசிப்பதும் அந்த ஆன்மாவினுடைய இருப்பினால்தான் அப்படிங்கிறாரு. அதையும் நாம் இங்கே ஞாபகப்படுத்திக்கலாம். ஏன்னா ஒரு விருப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியெல்லாம் எப்படி நமக்கு உண்டாகுது அப்படின்னா அந்த ஆன்மாவினுடைய இருப்பில் தான். அது எப்படி இன்னொன்று பார்த்தா நமக்கு சந்தோஷம் வருது, ஒரு பொருள் வாங்கும்போது ஒரு சந்தோஷம் வருது, அப்புறம் நமக்கு வேண்டிய உறவினர்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு சந்தோஷம் வருது, அப்புறம் நமக்கு வேண்டியவர்கள் மேலேயும் நம்ம ஒரு மகிழ்ச்சி காட்டுறோம். அப்போ இதெல்லாம் எந்த அடிப்படையில்? அப்புறம் தன்னைத்தானே தான் பார்த்து சந்தோஷம் அடைகிறோம், கண்ணாடியில் பார்த்து நான் அப்படி அழகாக இருக்கிறேன்னா அப்படி நம்மளை நம்மளே பார்த்து சந்தோஷம் அடைகிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு வந்து போகின்ற மகிழ்ச்சிகள் எல்லாம் கூட அந்த ஆன்மாவனுடைய இருப்பில் பிரகாசிக்கிறதுனால தான் அப்படி மகிழ்ச்சி நமக்குள்ளே உண்டாகுது அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம இங்கே புரிதல் என்ன வரணும், அந்த சத்து மட்டும்தான் இருக்குது, இதெல்லாம் மீதியெல்லாம் வந்து போகிற சமாச்சாரமாக இருக்குது. அந்த சத்து எப்படிப்பட்டதாக பிரகாசிக்குது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த சத்து வந்து சித்தாக தான் பிரகாசிக்குது, அறிவாகத்தான் நம்ம எல்லாரிடத்துலையும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த சித்தாக அது பிரகாசிக்கின்ற பொழுது தான் நம்மளால் எதையுமே தெரிஞ்சிக்க முடியும். வெறும் சத்து மட்டும் அப்படியே இருந்ததுன்னா எப்படி தெரியும்? ஒன்றுமே தெரியாது இல்லையா? அப்போ அதுக்கு தான் சூன்யம்னு ஆகிடுது. இப்போ ஒரு இருப்பு மட்டும் இருக்குது, அங்கே ஒன்றுமே தெரியலன்னா அதுக்கு பேர் சூன்யம். ஆனால் அந்த சூன்யத்தில் நம்ம இல்லை, அந்த இருப்பு எந்த மாதிரி நிலையில் இருக்குது, ஒரு சித்தாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் ஏற்கனவே கூட சொன்னேன், மற்ற மதங்களுக்கும் நம்ம சனாதன தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இப்போ இந்த நிலைப்பாட்டுக்குள்ளே வந்தவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க, அந்த கான்சியஸ்னஸ் வந்து ஒரு இருப்பு மட்டும்தான் அப்படிங்கிற அளவோடு நிறுத்திக்கிறாங்க, அது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஆனால் நம்முடைய தர்மம் என்ன சொல்லுதுன்னா, அந்த இருப்பு இருக்குது, ஆனால் அது எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லையா, அதை பாருங்க அப்படின்னு சொல்லி அது சித்தாக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அது நம்ம தர்மம் மட்டும்தான் அதை செய்யுது, சித்துங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய சனாதன தர்மம் தான் வெளிப்படுத்துது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த இருப்பு இருக்கிறதுனால தான் உண்டாகுது, அதனால தான் நம்ம ஒவ்வொன்றையும் தெரிஞ்சிக்க முடியுது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அந்த காரணமாக நம்ம இடத்துல மனம் புத்தி இருக்குது. அப்போ அதை வச்சு தான் நம்ம ஒவ்வொன்றும் தெரிஞ்சிக்க முடியுது. புறக்கரணங்கள் வழியாகவும் நிறைய விஷயங்களை நம்ம சுகபோகங்களை அனுபவிக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கருவிகளாக நமக்கு இருந்தால் அந்த சுகபோகங்களை அனுபவித்து ஒரு தற்காலிக நமக்கு ஒரு இன்பத் துன்பத்தை கொடுக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து போகின்றது அப்படிங்கிற ஒரு புரிதல் எப்படி நமக்கு வரும் அப்படின்னா, இது போன்ற வேதாந்த விசாரத்துக்குள்ள நம்ம வரும்போது தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு குரு அப்பருந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ அடுத்தது 115வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அன்னபானாதி சுக சாதனம் அது ஆகையால் ஆர்க்கும் வெகு பிரியமாகும். இன்னவாறு ஆன்மாவும் ஆனந்த சாதனம் என கருதல் பொருள் அல்லவே. சொன்ன ஆன்மாவை ஒரு சுக சாதனங்களோடு சொல்லுவாயாகின் மகனே, உன்னது ஆனந்தம் வேறது, அனுபவிப்பது ஆர், உபய ஆன்மாவும் உளவோ அப்படின்னு கேள்வி கேட்கிறார். என்ன சொல்றாருன்னா, அன்னபானாதி சுக சாதனம் அது ஆகையால் ஆர்க்கும் வெகு பிரியமாகும். அன்னபானாதினா இப்போ நம்ம உண்ணுகின்ற உணவுகள், அருந்துகின்ற பானங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நமக்கு ரொம்ப சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரியமான விஷயம்தான், அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடிச்சமான ஒரு ஃபேவரேட் ஃபுட்டு வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக அதை சாப்பிடுவோம். அதே மாதிரி ட்ரிங்க்ஸும் நம்ம பிடிக்க, கூல் ட்ரிங்க்ஸ்லேயும் அல்லது நம்ம பலரசங்கள்லேயும் நமக்கு பிடிச்சமான ஒரு ட்ரிங்க்ஸ் வந்துட்டு அதை நம்ம விரும்பி குடிக்கிறோம். அப்போ இது மாதிரி நம்ம இடத்துல அந்த மாதிரி வெளியே சுகத்தை கொடுக்கக்கூடிய பானங்களும் உணவும் ஒரு சுக சாதனம் அதுதான், அது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம்தான் அப்படிங்கிறாரு. ஆனால் இன்னவாறு ஆன்மாவும் ஆனந்த சாதனம் என கருதல் பொருள் அல்லவே. அப்போ இது மாதிரி புறத்திலிருந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அன்னபானாதிகள் மாதிரி, அதாவது உணவு பானங்கள் மாதிரி ஆன்மாவை நீங்கள் ஒப்பிடக்கூடாது அப்படிங்கிறாரு. இன்னவாறு ஆன்மாவும் ஆனந்த சாதனம் என கருதல் பொருள் அல்லவே. அப்போ அந்த மாதிரி வர்ற சுகத்தோட வந்து ஆன்மாவு சுகத்தை வந்து ஒப்பிடக்கூடாது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி, சொன்ன ஆன்மாவை ஒரு சுக சாதனங்களோடு சொல்லுவாயாகின் மகனே, உன்னது ஆனந்தம் வேறேது, அனுபவிப்பது ஆர், உபய ஆன்மாவும் உளவோ. அப்போ ஆத்மாவாகிய உன்னை தவிர இங்கே அனுபவிப்பதற்கு மற்றொரு இருப்பதாகவும் அந்த ஆனந்தம் ஒரு தனி அனுபவம் என்பதாகவும் நினைப்பது நம்முடைய அறியாமை அப்படிங்கிறார். ஏன்னா இப்போ இங்கே அனுபவம், அனுபவிக்கப்படும் பொருள் எல்லாமே ஒன்று தானுங்கிறத நம்ம பார்த்தோம், திரிபுட்டியில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ காண்பான் காட்சி காணப்படும் பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும், அல்லது அனுபவம் அனுபவிக்கப்படும் பொருள் அனுபவிப்பவன் அப்படிங்கிறதாகட்டும், எல்லாமே ஒன்று தான். அது எதை சார்ந்து இருக்கிறதுனா ஆன்மாவை சார்ந்து தான் இருக்கிறது. அப்போ அதில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அது மனசு தான் அப்படி பிரித்து பார்க்குது. அந்த அடிப்படையில் நம்ம வந்து அந்த புரிதலுக்கு வரோம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்து நம்ம ஒரு விசாரத்துக்குள்ளே வரும்போது இங்கே அனுபவிப்பவன் யார், அனுபவங்கிறது என்ன, அனுபவிக்கப்படும் பொருளுங்கிறது எது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரிய வருது. அப்படி புரிய வரும்போது நமக்கு என்ன தோணுது, அப்போ இந்த மூன்று வந்து ஒரே விஷயத்தை சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து இருக்கிறதுனா அந்த சித்தை சார்ந்து இருக்கிறது. அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இங்கே அனுபவிக்கப்படும் பொருள் ஒன்றே இருக்கிறது. அந்த அனுபவிக்கப்படும் பொருள்னால ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகுது. அந்த அனுபவங்கிறது கூட எப்படிப்பட்ட அனுபவம் உண்டாகுது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய புலன்கள் வழியாகத்தான். ஏன்னா இந்த புலன்களில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் வந்து வந்து போகின்ற அனுபவங்கள் தான். இப்போ நமக்கு ஒரு இனிப்பு சாப்பிட்றோம்னா நல்ல சுவையாக இருக்குது, நமக்கு பிடிச்ச ஒரு தின்பண்டம் சாப்பிட்றோம்னா நல்ல நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ இதெல்லாம் வந்து போகின்ற ஒரு சுகம் தானே தவிர நிலையான சுகம் அல்ல அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வந்து போகின்ற சுகத்தோடு போய் நம்ம இந்த ஆன்மாவை ஒப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த ஆன்ம சுகம்ங்கிறது ஒரு தனித்துவமானது அப்படிங்கிறாரு. அதனால் இங்கே வந்து அதோட இதை கம்பேர் பண்ணக்கூடாதுப்பா. ஆத்மா வேறு, இந்த புலன்களில் கிடைக்கக்கூடிய அனுபவ சுகம் வேறு. அப்போது அந்த அடிப்படையில் அந்த ஆத்ம சுகம்ங்கிறது எப்படி தெரியுமா, ஒரு இனிப்பான சர்க்கரைக்கு வந்து தன்னிடம் உள்ள இயல்பான குணம் இருக்கு இல்லையா, இனிப்புங்கிற ஒரு குணம் இருக்கு இல்லையா, அந்த குணத்தை அது தானே அனுபவித்து உணர முடியாது. அது போல இந்த ஆன்ம சுகம்ங்கிறது தன்னில் தானே தான் அனுபவித்து உணர முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறாரு. ஏன்னா அது வந்து நமக்குள்ளேயே மலர வேண்டிய ஒரு விஷயம், வெளியிருந்து புறத்திலிருந்து உணர முடியாது நம்ம. அதாவது உணர முடியாதுன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வெளியிருந்து ஒரு லட்டு சாப்பிட்டு அந்த சுவையை நம்ம உணர்றோம், அது ஒரு சுகத்தை கொடுக்குது. அது மாதிரி நமக்கு பிடிச்ச பொருள்களை உண்பதினாலேயோ அல்லது நமக்கு பிடித்த பொருள்களை பார்ப்பதினாலேயோ நமக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகுது. அந்த சுகம் வந்து வந்து போகின்ற சுகம், அதோடு வந்து ஆன்ம சுகத்தை ஒப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி, இந்த ஆன்ம உணர்வு ஆன்ம சுகம்ங்கிறது ஒரு தனித்துவமான சுகம், அது வந்து ஆத்மாவுக்கு வேறாகவும் இல்லை, அது ஆத்மாவிலேயே தான் இருக்கிறது, அதனை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயல்பை தன்னுடைய சொரூபத்தை நீ நன்றாக உணர்ந்து கொள் அப்படிங்கிறது இங்கே சுட்டி காட்டுறாரு இந்த 115வது பாடலில். மேலும் வந்து 116வது பாடல்லையும் அதை பற்றி இன்னும் விளக்கம் கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, விடய சுகம் அதில் வருதல் பிரியம் மாத்திரமாகும், வெகு பிரியம் ஆன்மாவிலாம், விடய சுகம் வறு பிரியம் மாறி வரும், ஆன்மாவில் வெகு பிரியம் மாறாது கான். விடய சுகம் விடலுமாம் கொழலுமாம், ஆன்மாவை விடுவதெவர் கொள்வதெவர் பார். விடய சுகபோகங்கள் விடும் அவனை, அவனால் விடப்படாது ஒரு நாளுமே. இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த விடய சுகம் அதில் வருதல் பிரியம் அப்படிங்கிறாரு. அதாவது விசய சுகங்கள், இந்த புறத்துல பார்க்கக்கூடிய விசய சுகங்கள் இருக்கிறது இல்லையா. இப்ப எத்தனையோ விசய சுகங்களை நம்ம புறத்துல அனுபவிக்கிறோம். ஒரு இனிப்பை சாப்பிட்டு அது நல்லா இருக்கிற ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம். ஒரு இயற்கை காட்சியை கண்டு ரொம்ப அற்புதமாக இருக்குன்ட்டு நம்ம கண்களால் அதை கண்டு அனுபவிக்கிறோம். இது மாதிரி நமக்கு ஏகப்பட்ட விசய சுகங்கள் இந்த புறத்தில் நமக்கு உண்டாகுது. ஆனால் அந்த சுகங்கள் வந்து ஒரு தற்காலிக மாத்திரம் அப்படிங்கிறார். அந்த பிரியம் மாத்திரமாகும், வெகு பிரியம் ஆன்மாவிலாம் அப்படிங்கிறார். ஆனால் அந்த உண்மையான பிரியம், ரொம்ப தீவிரமான பிரியம் எதில் இருக்குது, ஆன்மாவில் தான் இருக்குது. அந்த சுகம் தான் உண்மையான சுகம். அந்த சுகத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த மனசு என்ன பண்ணுது, மற்ற சுகத்தையெல்லாம் நாடுது. ஆனால் மற்ற சுகங்களை நாடும் போதும் அந்த சுகத்தை அனுபவித்து முடித்த பிறகு அதன் மீது ஒரு விருப்பம் நமக்கு நீங்கிடுது. அது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கானா, இல்லை. அது நம்ம ஏற்கனவே உதாரணமாக பார்த்தோம். இப்போ லட்டுங்கிற ஒரு இனிப்பு பொருளை நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது. ஆனால் எத்தனை லட்டு சாப்பிட முடியும், ஒன்று சாப்பிட்லாம் ரெண்டு சாப்பிட்லாம், இல்லை அதிகபட்சமாக ஒரு மூணு லட்டு சாப்பிட்லாம், அப்புறம் என்ன ஆகும், திகட்ட ஆரம்பிச்சிடும், அதுக்கு மேலே அந்த லட்டை சாப்பிட முடியாது. அப்போ ஒரு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை கூட தற்காலிக சுகத்தை கொடுத்து விட்டு திருப்பி நமக்கு என்ன பண்ணுதாது, போதுங்கிற ஒரு நிலையை உண்டாக்கிடுது. அப்போ அந்த மாதிரி ஒரு சுகமா இந்த ஆன்ம சுகமானா, அப்படி இல்லை, இது அதை விட வெகு பிரியம்ங்கிறாரு. இது வந்து வந்து போற பிரியம் கிடையாது. ஏன்னா விடய சுகம் வறு பிரியம் மாறி வரும், ஆனால் ஆன்மாவின் வெகு பிரியம் மாறாதுக்கான். ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த பிரியம் வந்து மாறவே மாறாது, அதுல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. ஏன்னா புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிரியம் இருக்கு பாருங்க, ஒரு சந்தோஷம் ஒரு சுகம் இருக்கு பாருங்க, அது வந்து போகின்றது, அது தற்காலிகமாக பிடிக்கும், அப்புறம் நமக்கு அது வேண்டான்னு தோணும். ஆனால் ஆன்ம சுகம் அப்படி இல்லை, அது என்றைக்குமே மாறாதது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அடுத்த லைனில் சொல்கிறாரு, இந்த விடய சுகம் விடலுமாம் கொழலுமாம். அப்போ இந்த விசய சுகம் எப்படின்னா வரும் போகும், பிடிச்சிக்குமோ அப்புறம் வேண்டாம்னா நம்ம விருப்பம், விருப்பு வெறுப்பு இருக்குது அந்த விசய சுகத்தில். ஆனால் ஆன்மாவை விடுவதவர் கொள்வதவர் பார். அப்போ அந்த ஆன்மாவை வந்து யார் விட முடியும், யார் அதை திருப்பி பிடிச்சிக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு விஷயமே இங்கே இல்லைங்கிறார். ஏன்னா ஆன்மாவை வந்து விடவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. ஏன்னா அந்த ஆன்மாவை தான் நானே இருக்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவில் உள்ள சுகத்தை என்றென்றும் நிலையான சுகமாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது மாறாதது அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த விசை சுகங்கள் போன்று இதை விடவும் முடியாது, திருப்பி விரும்பி அடையவும் முடியாது. ஏன்னா அது ஒரு நிலையான ஆனந்தத்தை கொடுப்பதாக ஆத்மா தன்னிடத்திலேயே இருக்கின்றது என்பதனால அதை நாம் ஒரு நாளும் விட முடியாது அப்படின்னு இங்க சொல்றார். விடய சுகம் போகங்கள் விடும் அவனை, அவனால் விடப்படாது ஒரு நாளுமே. அப்ப இந்த ஆன்ம சுகம்ங்கிறது ஒரு நாளும் விட முடியாதது அப்படின்னு அந்த ஆன்மாவை பற்றி மேலும் மேலும் இந்த பாடல்கள் வழியா விளக்கிக்கிட்டே வர்றார். இப்ப 116வது பாடல்லையும் அந்த ஆன்மாவுடைய சுகத்தை சொல்லிக்கிட்டே வர்றாரு. மீண்டும் 117வது பாடல்ல சிஷ்யன் ஒரு கேள்வியை கேட்கிறான். வேகின்ற கோபங்களால் என்னை நான் கொன்று விடுகிறேன் என்று சில பேர் சாகின்றபடியினால் தன்னையே தான் கொன்று சாவன் எனல் சங்கை அளவே. தேகம் தன்னை கொல்லும் அவனால் விடப்பட்ட தேகம் அவனல்லன் மகனே. ஆகம் தனில் கோபம் இலது தன்னை ஒரு நாளும் ஆன்மா வெறுப்பதில்லையே. இப்போ இந்த இடத்துல சிஷ்யன் கேள்வி கேட்கறா, குரு பதில் சொல்றார். இந்த ஒரே 117வது பாடல்ல ரெண்டுமே இருக்கு. சிஷ்யன் என்ன கேட்கிறான்னா, சிலர் மிகவும் கடுமையான கோபத்துடன் என்னை நான் கொன்று விடுகின்றேன் என்று தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டு செத்து விடுகின்றார்கள் அப்படிங்கிறான். வேகின்ற கோபங்களால் தன்னை நான் கொன்று விடுகின்றேன் என்று சில பேர் சாகின்றபடியினால் தன்னையே தான் கொன்று சாவன் எனல் சங்கை அளவே. அப்போ அப்படி ஒருவன் தன்னையே தற்கொலை செய்து கொண்டு இறந்தான் நீ சொன்னீனாப்பா, அது அவன் உடல் மீது கொண்ட வெறுப்பினால் தானே அவன் அதை செஞ்சான். ஏன்னா அவனுக்கு தெரியல எது நான் அப்படிங்கிறான். தன்னுடைய உண்மை சுரூபத்தை அவன் உணராதனால அவன் என்ன நினைச்சுக்கிறான், இந்த உடல் தான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த உடல் மேலே இருக்கக்கூடிய அபிமானமற்ற தன்மை மாறிடுது, வெறுப்பு வந்துடுது. அப்புறம் ஏன் அந்த உடலை விடணும்னு நினைக்கிறான், போதும் எனக்கு இந்த உடல் இனிமேல் தேவையில்லை, இந்த உடம்பு அழிச்சிக்கலாம் அப்படின்னு அவனே முடிவெடுக்கிறான். அவனுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த உடல் தான் நானுங்கிற ஒரு அபிமானத்தை அவன் நினைக்கிறதுனால அந்த உடலை நான் அழிச்சுக்கிட்டேன்னா நான் அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். அப்படி ஒரு அறியாமையில் அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட தற்கொலை செய்து கொள்கின்றவன் வந்து இறந்து போயிட்டான்னா அது அவன் உடல் மீது கொண்ட வெறுப்பினால் தானே தவிர அது அந்த தேகம் அவனல்ல, அந்த உடல் அவனல்ல அப்படிங்கிறத இங்க சொல்றார் பாருங்க. சாகின்றபடியால் தன்னையே தான் கொன்று சாவன் எனல் சங்கை அல்லவே. அது அவன் அல்ல, அப்படிப்பட்டவன் அவன் அல்லங்கிறது நீ அது சந்தேகப்படாதே. அந்த உடம்பு அவனா அப்படின்னா அப்படி சந்தேகப்படாத. ஆனந்தமயமான ஆத்மா எப்போதும் தன்னை வெறுக்க முடியாது அப்படிங்கிறார். வெறுப்பெல்லாம் உடலின் மீது வந்தது அல்லாது தன்னை ஒரு நாளும் ஆத்மா வெறுப்பதில்லை அப்படிங்கிறார் பாரு. தேகம் அவன் அல்லன் மகனே. ஆகம் தனில் கோபம் இழது தன்னை ஒரு நாளும் ஆன்மா வெறுப்பதில்லையே. அப்போ ஆன்மா வந்து என்றைக்கும் தன்னை வெறுப்பதில்லை. ஏன்னா ஆன்மா கிட்ட வந்து அந்த உரிமைகள் கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த சச்சிதானந்தமாக இயக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, அந்த அறிவு எதுலேயும் விருப்பு வெறுப்பு காட்டாது. ஏன்னா அந்த இருமைகளற்ற நிலை தான் ஆன்மா இருக்குது. ஆனால் எதுக்குள்ள இருமை இருக்குது, இந்த மனசுக்குள்ள. இந்த மனசு தான் என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்தூல உடலை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்குது. அப்போ ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னா அந்த தற்கொலை எண்ணம் ஏன் அவனுக்கு வருது, அந்த மனதினால அவன் வெறுத்துறான் வாழ்க்கையை. அவனுக்கு வந்து ஏதோ இதுக்கு மேலே இந்த உடம்பை வச்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு பிடிக்கல, எதுலேயுமே சுகம் இல்லை, அப்போ நம்ம இந்த உடம்பை விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த மனதளவில் அந்த முடிவு எடுத்துக்கிறான். அப்படி மனதளவில் அந்த முடிவை எடுத்தா கூட அந்த உடல் அவன் தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய தைரியமும் அந்த மனசுக்கே உண்டாகுது. இல்லைன்னா அந்த மனசே தானே பயப்படுது. மரணத்தை கண்டு எது பயப்படுது, மனசு தான் பயப்படுது. ஆனால் அந்த மரணத்தையே தைரியமாக எதிர்கொள்றது எது, இப்போ அதே மனசு தான். அப்போ ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்கிறான்னா அப்போ அந்த அளவுக்கு அந்த மனசு வந்து தன்னை அழிச்சிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. அப்போ தன்னை அழித்து கொள்ளு தயாராகி அந்த மனசு அந்த உடலை அழிச்சிக்குது. ஏன்னா அந்த உடல் வந்து ஸ்தூலத்தில் இருக்குது, மனசு வந்து சூட்சமத்தில் இருக்குது. அப்போ சூட்சமான உடல் என்ன பண்ணுது, இந்த ஸ்தூல உடலை கொண்டு தான் சுகபோகங்கள் அனுபவிக்குது. அப்படி அந்த சுகபோகங்கள் அனுபவிக்கும் போது அது சுகத்துக்கு பதிலாக துக்கத்தை அனுபவிக்கும் போது அந்த மனசுனால ஏற்றுக்க முடியல. ஏன்னா அதுக்கு வந்து சுகம்தான் வேணும், துக்கம் எனக்கு வரவே கூடாதுன்னு நினைக்குது. காரணம், பக்குவம் இல்லாத மனசு. இப்போ மனசு வந்து யாருக்கு பக்குவம் ஆகுதோ அவங்க தான் அந்த இருமைகளை கடந்து அந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமநிலையில் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவங்க தான் ஜீவன் முக்தர்கள் நம்ம பார்த்தோம். இப்போ ஜீவன் முக்தர்கள்ங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே வந்து போகின்றதுன்னு தெரியும். அப்போ எதன் மேலே அவங்க விருப்பு வெறுப்பு காட்ட மாட்டாங்க. அப்போ இதில் வந்து அவங்க எப்பவுமே மனநிலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பக்குவம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பாடத்திட்டங்கள்லாம் படித்து நல்ல ஒரு புரிதலுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ வந்தவங்களுக்கு தெரியுது, இப்போ இந்த உலகம் வந்து ஒரு தோன்றி மறையக்கூடியது, அப்புறம் இதில் வந்து போகிற விஷயங்கள் தான் நம்ம கண்ணு முன்னாடி வருது. அப்போ இதில் இன்க்ளூடி என்னுடைய உடல் முதல் கொண்டு எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் தான் போக போகுது. அப்போ நான் இதன் மேலே அபிமானத்தை விட்டுவிடணும், இதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற புரிதல் வந்ததுனால இப்போ இதை வந்து ஒரு எப்படி அணுகிறான் அந்த ஜீவன் முக்தன் அப்படின்னா, ஒரு சாட்சி பாவனையில் பார்க்குறான். இந்த உலகத்தை வந்து அவன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்குறான். அப்படி இந்த உலகத்தை விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்குற மாதிரி தான் தன்னுடைய உடலும் தன்னை சார்ந்தவர்களோட உடலையும் பார்க்குறான். எதுலையும் அவன் அபிமானம் வைக்கிறதில்ல. ஏன்னா அபிமானம்ங்கிறது யாருக்கு வரும்? அஜ்ஞானிக்கு வரும். அறியாமையில் இருக்கக்கூடிய அஜ்ஞானிக்கு தான் ஒவ்வொரு விஷயத்தின் மேலே அபிமானம் வந்துடும், ஆசைகள் வந்துடும். ஆனால் ஞானிக்கு ஜீவன் முக்தனுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, ஆன்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். எப்படி புரிஞ்சுக்கிட்டான்? இப்போ இந்த விருத்தி ஞானத்தினால, இப்போ இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்து அறியாமைகளை நீக்கி அந்த அறிவாக தான் நான் இருக்கிறேன், அந்த சித்து தான் நான் அப்படிங்கிற புரிதல் வந்துட்டதுனால, இப்போ அந்த சித்து வந்து ஒவ்வொரு உடலுடைய படித்தரங்களை பொறுத்து பலவாறாக பிரகாசிக்குது அப்படிங்கிற புரிதலும் வந்துட்டதுனால, அப்போ இவன் என்ன புரிஞ்சுக்கிறான்? கீழ்நிலையில் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் அப்படி தான் இருப்பான், ஏன்னா அவனுடைய அறிவு வளராமல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஏன்னா இப்போ நாமளே பார்க்குறோம் இந்த மனித உடலில், இப்போ மனிதனாகவே பிறந்திருக்கிற குழந்தை வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் தான் இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லித்தரோம்? நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைய நன்மைகளை சொல்லி கொடுத்து கெட்டதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை ஒரு ஒழுங்கு நடவடிக்கையில் வளர்த்துறோம். அப்போ அந்த குழந்தை அதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒழுக்கத்தின் அடிப்படையில் வளருது. அப்போ இல்லைனா அது என்ன பண்ணும்? தப்பு தப்பாக சில காரியங்களை செய்யும், அதுதான் சரின்னு அது நினச்சிக்கும். அப்போ அந்த தவறு அதுக்கு நம்ம புரிய வச்சு சுட்டி காட்டி இது தவறான விஷயம்ப்பா அப்படின்னு அதுக்கு புரிய வைக்கிற மாதிரி, நம்முடைய மனதுக்கே நம்ம நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டி இருக்குது. ஏன்னா நாம் இதுவரைக்கும் புரிந்து கொண்ட விஷயங்கள் வந்து மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயம். அப்படி ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்களில் எது சரி எது தவறுங்கிறத நம்ம புரியாமல் கூட அதை ஏற்றுக்கிட்டு இருப்போம். இப்போ எப்படியெல்லாம் நம்ம ஏற்றி வச்சிருக்கிறோம் மனசில் எண்ணங்கள்ங்கிறது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அவங்கவங்களே விசாரம் பண்ணி பார்த்தா தான் அவரவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அறியாமைகள் தெரிய வரும். இப்போது ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை இன்னொருத்தர்கிட்ட சொன்னால் தானே தெரியும். அப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை தான் சொல்ல முடியும். சொல்ல முடியாத விஷயங்களை தனக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அது ஒரு மனப்பிறழ்வை உண்டாக்கும், மனநோயை உண்டாக்கும். அப்போ நம்ம அந்த மாதிரி போகாமல் நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகளை நம்ம சுட்டி பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய அறியாமைகளை எப்படி நீக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இது போன்ற சாஸ்திரங்களை படித்து இந்த சாஸ்திரம் உண்மையிலே என்ன சொல்ல வருது, மனங்கிறது என்ன, இப்போ இந்த புத்திங்கிறது என்ன, அப்போ அதனுடைய படிநிலை எப்படி உயருது, அதனுடைய பரிமாணம் வந்து இந்த உடல்களுடைய அடிப்படையில் பிரகாசிக்குதுங்கும் போது, அப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த மனித உடலில் எந்த அளவுக்கு பிரகாசிக்குது, அப்போ அது ஏன் என்னிடத்துல பிரகாசம் குன்றி காணப்படுகின்றது, இப்போ மற்றவர்கள்ட்ட இருக்கின்ற அந்த அறிவு முதிர்ச்சி எங்கிட்ட ஏன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நமக்குள்ளே நம்ம விசாரம் பண்ணும்போது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகள் தான் அதுக்கு தடையாக இருக்குங்கிறது நமக்கு புரிய வரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் கொடுத்துட்டோம். கடந்த பாடத்தில் கூட பார்த்தோம், ஒரு சூரியனுடைய சூரிய பிரகாசம் வந்து வெளிப்படாமல் எது மறைக்குது? மேகம் மறைக்குது. அப்போ அந்த மேகம் மாதிரி இப்போ நம்மிடத்துல நம்முடைய அறிவு பிரகாசம் வெளிப்படாமல் எது மறைக்குது? நம்முடைய அறியாமைகள் மறைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகளெல்லாம் நம்ம இறக்கி வைக்கணும். அப்போ அந்த அறியாமைகளை எப்படி இறக்கி வைக்கணுங்கிறதுக்கும் நம்ம அவமானம் பார்த்தோம். இப்போ ஒரு கண்ணாடி போன்ற ஒரு ஸ்படிகக் கல் வந்து எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் தெள்ள தெளிவாக அப்படியே பளிங்கு போல் இருக்குது. இப்போ அது மாதிரி தான் நம்முடைய மனசும், பிறந்த குழந்தையுடைய மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? கண்ணாடி போல் பளிங்கு போல் இருக்கும். அந்த குழந்தைக்கு எந்த ஒரு விகல்பமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தன்மையில் தான் நம்ம பிறந்தோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நாலேஜின்னு சொல்லிட்டு வெளியிருந்து பல குப்பைகளை ஏற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் ஏற்றிக்காமல் விஷய சுகங்களாக கருதக்கூடிய மற்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் கூட நம்ம உள்வாங்கிக்கிறோம். அப்படி உள்வாங்கி இந்த மனம் என்ன பண்ணுது? நிறைய களங்கம் அடைஞ்சிருது. அப்போ அந்த ஸ்படிகக் கல் அருகிலே ஒரு கருப்பு துணியை கொண்டு போய் வச்சுட்டா, இப்போ அந்த ஸ்படிகக் கல் என்ன ஆயிடுது? அழுக்கான மாதிரி கருப்பாயிடுது. ஆனால் அந்த ஸ்படிகக் கல்லுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன? தூய்மையான பளிங்கு போன்ற நிறம், கண்ணாடி மாதிரி பிரகாசிக்கக்கூடிய ஒரு பளிங்கு கல் கருப்பாக தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஸ்படிகக் கல்லை வந்து துடைக்கலாமா தூய்மைப்படுத்தலாமானா அது முடியாது. அந்த பக்கத்தில் வைக்கப்பட்ட அந்த கருப்பு துணியை தூக்கி தூரமாக போட்டாலே அந்த கண்ணாடி கல் வந்து பிரகாசமாகுங்கிற மாதிரி, இப்போ நம்முடைய மனசு தூய்மையாக தான் இருந்தது. ஆனால் நம்ம தேவையற்ற குப்பைகள் எல்லாம் உள்ளே வாங்கி போட்டு நிறைய மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டோம் இந்த மனசை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓ, இந்த பாடத்திட்டங்களை படித்து நம்ம விருத்தி ஞானத்துக்குள்ளே வந்த பிறகு நமக்குள்ள ஒரு புரிதல் வருது. ஓ, இப்போ இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம்? புறத்திலிருந்து பல்வேறு விஷயங்களை உள்ளே வாங்கிக்கிட்டு இதுதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணமாக இருக்கிறது. அல்லது நான் இப்படித்தான் வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அப்போ இது என்னுடைய அறியாமை தான். அல்லது இதுதான் கடவுள்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அப்போ இதுவும் என்னுடைய அறியாமை தான் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்குள்ளே நம்ம விசாரம் பண்ணி பார்க்கணும். அப்படி விசாரம் பண்ணி பார்க்கும்போது தான் நம்முடைய ஒவ்வொரு அறியாமைகள் நம்ம இடத்துலருந்து நீக்கிக் கொள்ள முடியும். ஏன்னா இது மற்றவர்களுக்கு தெரியாது. உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய அறியாமை மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப என்னிடத்துல இருக்கக்கூடிய அறியாமை வந்து நானே விசாரம் பண்ணி பார்த்தா தான் என்னிடத்துல என்னென்ன தவறு இருக்குன்னு தெரியும். சரி, இப்ப எது தவறு எது சரின்னு எப்படி எனக்கு தெரியும்? அதுக்கு தான் இந்த சாஸ்திரம் நமக்கு உதவி செய்யுது. இப்போ ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது, அப்ப ஒருத்தர் சொல்லி கொடுத்தாதான் இது நல்லது இது கெட்டதுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி இப்ப இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, புறத்திலிருந்து நமக்கு ஒரு விருத்தி ஞானமாக, இப்ப இறைவன்கிறவன் எப்படிப்பட்டது, நீங்கிறவ யாரு, இந்த உலகம் எப்படிப்பட்டது, நமக்கு மூன்று விஷயங்களை உபதேசம் கொடுக்குது. அதாவது நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார், அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்களை சாஸ்திரம் நமக்கு விளக்குது. அப்போ இந்த விளக்கங்களை நம்ம படிச்சுக்கிட்டே வந்ததுன்னா கடைசியில் அது என்ன சொல்ல வருது, இந்த மூன்று விஷயங்களும் உள்ளடக்கியதெல்லாம் உன்னுடைய மனசை சார்ந்துதான்ப்பா இருக்குது, ஆனால் இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்டு தான் ஆன்மா இருக்குது, அப்போ அது மட்டும்தான் சத்தியமா இருக்குது, ஆனால் அதுதான் நீங்கிறது தெரியாம நீ இந்த ஏற்றி வைக்கப்பட்ட புற விஷயங்கள்ல விசை சுகங்களில் சிக்கிக்கிட்டு நீ இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி உன்னனையே ஏமாந்திக்கிட்டு மயங்கிட்டு இருக்கிற இந்த மாயையில அப்படின்னு நமக்கு புரிய வைக்குது. அப்போ அதை நம்ம புரிந்து கொள்ளும் போது நமக்குள்ள என்ன தெளிவு வருது, ஓ அப்படிதான் போல் இருக்கு, நம்ம இத்தனை நாள் இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கோம், இப்போ நமக்கு ஒரு புரிதல் வருது, அப்போ இந்த தேகம் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல அப்படின்ட்டு இந்த பஞ்ச கோஷங்களை நம்ம கடக்கிறோம். அதுதான் நம்ம அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் எல்லாம் பார்த்தோம். அப்படி எல்லாத்தையும் கடந்து அந்த தூய ஆன்மா தான் நான், அந்த தூய அறிவு தான் நான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அந்த ஆன்மாவுடைய லட்சணத்தையும் நம்ம பார்த்தோம். ஆன்மாவுடைய லட்சணம்ங்கிறது எப்படிப்பட்டது, சச்சித் ஆனந்தம்னு பார்த்தோம். சத்துங்கிற ஒரு இருப்பு எப்படி பிரகாசிக்குதுன்னா சித்தாக பிரகாசிக்குது. அந்த சித்தாக அது பிரகாசிக்கக்கூடிய மனம் தானே அந்த எக்ஸ்போசர் பண்ணுது அந்த விஷயத்தை. அப்போ அந்த சித்து வெளிப்படக்கூடிய இந்த மனதில் களங்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அறிவு பிரகாசிக்கும். களங்கிய மனதில் அந்த அறிவு பிரகாசிக்காது. அப்போ நாம் என்ன பண்ணணும், ஓ எங்கிட்ட பிரகாசிக்கக்கூடிய அந்த அறிவுக்கு தடையாக இருப்பது என்னுடைய அறியாமைகள் தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறியாமைகளை நான் விட்டு விடும் பொழுது என்னிடத்தில் அறிவு பிரகாசிக்க ஆரம்பித்து விடுகிறது. அப்போ நான் அந்த தூய அறிவாக மாறிவிடுகின்றேங்கிறது நமக்கு புரிய வரும். அது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணணும். நம்மகிட்ட இருக்கிற அறியாமைகளை நம்ம நீக்கணும், தேவையற்ற விசேஷ சுகங்களிலிருந்து நம்ம விடுபடணுங்கிறது தான் இங்கே சொல்லிக்கிட்டே இருக்காங்க மீண்டும் மீண்டும் மகான்கள். அதை தான் இவர் வந்து ஆன்மா வந்து எதையும் வெறுக்கிறது இல்லை, விருப்பு வெறுப்பு காட்டுறதில்லை. ஏன்னா ஆன்மாவுக்கு எதுவுமே விருப்பு வெறுப்பு இல்லை. ஏன்னா ஆன்மா எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்குது, நீக்கமர நிறைஞ்சிருக்குது. அப்புறம் அது ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் அறிவா சித்தா இருக்குது. சத்தா இருந்துக்கிட்டு எல்லா உடம்புக்குள்ள சித்தாவும் இருந்துக்கிட்டு ஏன் ஆனந்தத்தை மட்டும் அனுபவிக்க முடியல அப்படின்ட்டு கடந்த பாடல்ல போன வகுப்புல அந்த சிஷ்யன் கேள்வி கேட்டான் குருநாதர் கிட்ட. அப்ப நம்ம ஏன் அந்த ஆனந்தத்தை நம்மளால அனுபவிக்க முடியல, இந்த மனதில் இருக்கக்கூடிய விகல்பமான எண்ணங்கள்னால நம்மளால ஆனந்தத்தை அனுபவிக்க முடியல. ஏன்னா மனசு வந்து ஆசைகளால் சூழப்பட்டு பல புற விஷயங்கள் மேல ஈர்க்கப்படுது, புற விஷயங்களை பார்த்து ஈர்க்குது. அப்படி ஈர்க்கப்பட்ட விஷயத்துல அது திருப்தி அடையுதானா, திருப்தி அடையறதில்ல. ஒருத்தருக்கு வந்து வேலைக்கு போகணும், ஆனால் அந்த வேலையில் ஒரு மேனேஜராக மாறணும்னு ஆசைப்படுறான். இதெல்லாம் ஒரு உதாரணமாக நம்ம விசாரம் பண்ணி பார்க்கணும். சரி, அவனுக்கு ஒரு மேனேஜர் வேலை கிடைக்குது, அவன் அந்த வேலையில் மேனேஜராக எத்தனை நாள் இருக்கான், ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் இருக்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய மனசில் என்ன ஆசை தோன்றுறது, அந்த மேனேஜர் வேலையோட நான் அந்த கம்பெனிக்கே முதலாளி மாதிரி ஆகணும், அப்போ நானே ஒரு தனிப்பட்ட முதலாளியாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அந்த கம்பெனிலிருந்து வெளியேறி அந்த கம்பெனியினுடைய நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவனே ஒரு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து இவன் ஒரு கம்பெனியுடைய முதலாளியாக மாறுறான். அப்போ பாருங்கள், மனசு என்ன பண்ணுது, திருப்பி அடுத்த நிலைக்கு ஆசைப்படுது. ஒரு விஷயத்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது, அதோட அது நிறைவாகிறது இல்லை, அடுத்த விஷயத்தை ஆசைப்படுது. இது மாதிரியே ஒருத்தர் என்ன பண்ணுறான், வீடு கட்டணும்னு ஆசைப்படுறான். சரி, வீடை கட்டலான்னு சொல்லிட்டு அவன் என்ன பட்ஜெட்டெல்லாம் போட்டு ஒரு 40-50 லட்சத்தில் ஒரு அழகான ஒரு வீடை கட்டிடுறான். கட்டி முடித்த பிறகு அவன் திருப்தி அடைகிறானா, இல்லை, அந்த 40-50 லட்சம் ரூபா போட்டு வீடை கட்டிட்டு அந்த வீட்டு முன்னாடி வந்து நின்று பார்க்குறான், ஆகா பிரம்மாண்டமா ரொம்ப அற்புதமா ஒரு வீடை கட்டிட்டேன், ஆனா இந்த வீட்டுக்கு முன்னாடி ஏதோ குறையா தெரியுது, அப்போ இந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு காரை வாங்கி நிறுத்தினா தான் இந்த வீடு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு அவன் என்ன பண்றான், அடுத்த ஆசை, ஃபர்ஸ்ட் வீடு கட்டணுங்கிற ஆசை, அப்புறம் வீடு கட்டி முடிச்ச பிறகு அடுத்தது கார் வாங்கணுங்கிற ஒரு ஆசை. அப்புறம் காரை வாங்கி நிறுத்த மட்டும் அவன் திருப்தி அடைகிறானா, இல்ல, அந்த காரை தற்காலிகமா ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ ஒரு காரை வாங்கி உள்ள நிறுத்திட்ட பிறகு அவன் எங்கே ஒரு கல்யாண காட்சிக்கு போறான். அப்படி போகும்போது அவனை விட காஸ்ட்லி கார் அவன் கார் பக்கத்தில் வந்து நின்ன உடனே அவனுக்கு மனசு அடுத்தது என்ன தோணுது, ஓ என்னுடைய கார் 12 லட்சம் தான் ஆகுது, அவருடைய கார் 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி நிறுத்துறாரு, அப்போ அவருடைய ஸ்டேட்டஸ் லெவலுக்கு நானும் உயரணும் அப்படின்ட்டு அடுத்தது என்ன பண்ணுறான், அந்த காரையே விலை உயர்ந்த காரை மாத்திரத்துக்கு அடுத்த முயற்சி எடுக்கிறான். அப்போ எப்படி நீங்கள் பார்த்தாலும் இந்த மனித மனம் என்ன பண்ணுது, மேலும் மேலும் புறத்தில் தான் அது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு முடிவு கிடையாது, எப்பயுமே அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறது இல்லை, அந்த திருப்திங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள மனசு வர்றதே கிடையாது. அப்போ ஏன் நமக்கு ஆனந்தம் மலரல அப்படின்னா, நம்ம இடத்துல திருப்தி இல்லை அப்படிங்கறத நம்ம பேசிக்காவே புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே நம்ம திருப்தி ஆகிறது இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம திருப்தி ஆனாதானே அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் மலரும். ஒரு சின்ன விஷயத்தை ஆசைப்படுறவனும் அந்த விஷயத்தோட திருப்தி அடைகிறதுலாம் அதுக்கு அடுத்த வேறுபட்ட விஷயத்தை நாடுறான். ஒரு பெரிய விஷயத்தை ஆசைப்படுறவனும் அவன் அதோட திருப்தி அடைகிறதில்ல, அதுக்கு மேற்பட்ட விஷயத்தை அவன் நாடுறான். அப்ப எப்படி பார்த்தாலும் மனிதன் என்ன பண்றான், மனதளவுல திருப்திங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வருவதே கிடையாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அப்ப யாருக்கு வந்து ஆனந்தம் மலரும், திருப்தி உள்ளவனுக்கு தான் ஆனந்தம் மலரும். அப்ப மனசு எந்த இடத்துல திருப்தி ஆகணும், போதும்ங்கிற மனசுக்கு தான் திருப்தி வரும். அப்ப தனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நிலைப்பாடு போதும், மற்றவர்களோட கம்பேர் பண்ணும்போது நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எல்லாமே திருப்தியா இருக்குது அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ள வந்துட்டா அந்த மனசு போதுங்கிற ஒரு அமைதிக்கு வந்துடும், ஒரு சாந்திக்கு வந்துடும். அந்த சாந்தியை தான் உபநிஷத்து மந்திரங்கள் கடைசியா சொல்லுது பாருங்க, சாந்தி சாந்தி சாந்திகின் தான் முடிக்கும். எல்லா உபநிஷத் மந்திரமும் கடைசியில சாந்தி சாந்தி சாந்தின்னு முடிக்கும். அமைதி அமைதி அமைதி, திருப்தி திருப்தி திருப்திங்கிறத சொல்லி முடிச்சிடும். அப்போ இங்கே நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கணும், இந்த மனசுக்கு வந்து திருப்தி இல்லாதனால தான் ஆனந்தம் இல்லை. அப்போ நம்ம ஏன் நம்ம புறத்திலிருந்து ஏற்றி வைத்து கொண்ட இந்த பரோட்ச ஞானம் நம்மளை சச்சிதானந்தம்னு சொல்லுது. அப்போ நான் தான் அந்த இருப்புன்னு நமக்கு தெரியுது, நான் தான் அந்த அறிவாக இருக்கிறேன், அது என்னிடத்துல இந்த உடல் மூலமாக பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. ஆனால் அந்த ஆனந்தம் மட்டும் தெரியலன்னா இந்த ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்கள்னால திருப்தி அடைய மாட்டேங்குது மனசு. அப்போ எப்போ இந்த மனசு திருப்திக்கு வருதோ அப்போ தான் இது ஆனந்தம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே வர முடியுங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அப்படிப்பட்ட நிலைக்கு வந்த ஜீவன் முக்தர்கள் வந்து திருப்தி ஆயிடுறாங்க, அப்படியே அமைதி ஆயிடுறாங்க, சந்தோஷம் ஆயிடுது அவங்களுக்கு, போதும் நான் அந்த திருப்தி வந்துடுது. அப்போ அவங்க எதன் மேலும் விருப்பு விருப்பு காட்டுறதில்லை. அப்போ அவங்களுக்கு இந்த உடல் அபிமானம் போயிடுது, இந்த மனது நான் அப்படிங்கிற அந்த புத்தி நான் அப்படிங்கிற அந்த அகங்காரமெல்லாம் நீங்கிடுது. அப்போ அவங்க எப்பயுமே அந்த ஆனந்த நிலையில அந்த சச்சிதானந்த சுரூபமாகவே தன்னுடைய சுயத்தில் அவங்களால் நிலைத்து நிற்க முடிகின்றது. ஆனால் மற்றவர்களால் ஏன் அந்த ஜீவன் முக்தர் நிலைக்கு வர முடியல அப்படின்னா, இந்த மனசு வந்து திருப்தி அடையாததுனால வர முடிய மாட்டேங்குது. அப்போ இந்த மனசு திருப்தி ஆகாமல் நான் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாமே தவிர அது வாய் தான் சொல்லுமே தவிர அனுபவம் ஆகாது. ஏன்னா அனுபவம்ங்கிறது அந்த மனசுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சுகம் தானே. இப்போ எல்லாமே மனசுக்கு கிடைக்க வேண்டிய சுகம் தான். இப்போ ஒரு லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறது மனசு தான் சொன்னேன். அப்போ அதே மனசு அந்த லட்டை சுவைக்கும் போது தான் சுகம் அடையுது, அற்புதமாக இருக்குது இந்த லட்டு அப்படின்னு சொல்லி அதனால் ஒரு நிறைவு அடையுது. ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறதும் அதே மனசு தான். அந்த காரை வாங்கிட்ட உடனே அது என்ன ஆகுது, ஆஹா கார் வாங்கிட்டா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஒரு நிறைவுக்கு வருது. ஆனா அந்த நிறைவு வந்து என்ன, முழுமையான நிறைவா, முழுமையான திருப்தியானா இல்ல, அது எல்லாமே தற்காலிகமான ஒரு சந்தோஷம், தற்காலிகமான ஒரு திருப்தி. ஆனா இங்க முழுமையான திருப்திங்கிறது என்ன தெரியுமா, தன்னை தான் உணர்ந்து தன்மயமாகும் போதுதான் மனசு வந்து அதுக்கு மேல எதையுமே விரும்பாது, அதுக்கு மேல எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்துடும். அப்புறம் இங்கே எதுவுமே எனக்கு வேறாக இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துடும். அப்புறம் இங்கே நான் என்ன, இங்கே அவனோட வேறாக இங்கே அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அவனோட பெரிய பங்களாவில் இங்கே இருக்கிறதுக்கு என்ன இருக்குது, இந்த உடல் தானே ஆசைப்படுது, இந்த மனசு தானே ஆசைப்படுது, அப்போ இந்த உடலாக மனசாக நான் இல்லையே, அந்த உடலும் அந்த மனசு நான் தானே. பிரவிறத்தியில் இந்த ஞானம் வந்த பிறகு நமக்கு என்ன புரியுது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே நானாக தான் இருக்கிறேன்னு தெரிய வருது. ஈஸ்வர தன்மைக்குள்ளே வரும்போது இந்த ஈஸ்வருடைய சமஷ்டி உடலாக நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த சாஸ்திரத்தின் மூலமா, இந்த விருத்தி ஞானத்தின் மூலமா நமக்கு ஒரு தெளிவு வருது, ஒரு புரிதல் வருது. அப்ப அப்படிப்பட்ட புரிதல்ல இப்ப நம்ம யார் மீது பொறாமப்பட முடியும், யார் மீது கோபப்பட முடியும், அல்லது எந்த தேகத்தை நம்ம அழிச்சுக்கணும்னு தோணும், இன்னொருத்தனை குத்தி கொள்றது கூட அவன் மேல் இருக்கிற வெறுப்புனால்தானே ஒருத்த கொலை பண்றான், அல்லது தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிறது கூட அந்த உடல் மேல தன் மேல் இருக்கிற வெறுப்புனாலதானே தற்கொலை பண்ணிக்கிறான். இந்த ரெண்டு விஷயமே நடக்காது. ஏன்னா புரிஞ்சு போச்சு, இதெல்லாம் வந்து போற உடம்பு, அதனுடைய இயல்பில் அது இயங்கிட்டு இருக்குது, அது பங்களாவில் இருக்கணும் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அது சந்தோஷமா அனுபவிக்கட்டும், இது குடிசையில் இருக்கணும் இதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, இது மாதிரி இருக்கட்டும், இதுல ஒன்றும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அது எதுவும் வாங்கிட்டு வந்த கர்மாவினுடைய அடிப்படையில், ஏன்னா பல்வேறு பிறவிகளாக அதை எடுத்துக்கிட்டு வந்த கர்ம வினையின் அடிப்படையில அந்த உடல் அதை அனுபவிக்கணுங்கிற நியதி இருக்குங்கிறத புரியறதுனால, இன்னொருத்தனை பார்த்து பொறாமப்படுறதுக்கோ அவனை பார்த்து வருத்தப்படுறதுக்கோ இங்க ஒண்ணுமே இல்லைங்கிற தெளிவுல ஆனந்தமா நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஏத்துக்கிட்டு பயணம் பண்றவன் தான் ஜீவன் முக்தன். ஏன்னா ஜீவன் முக்தன்கிறவன் வந்து ஏதோ தனியாக இருக்க மாட்டான், சராசரி மனிதர்களோட மனிதர்களாக தான் இருப்பான். ஆனால் என்ன வித்தியாசம் அவனுக்கு அப்படின்னா, தன்னுடைய மனதளவில் ஒரு நல்ல பக்குவத்திலையும் ஒரு உயரிய ஞானத்திலையும் இருக்கிறான். ஆனால் மற்றவர்கள் வந்து அந்த பக்குவம் இல்லாமையும் அந்த ஞானம் இல்லாமையும் ஆசைகள்னாலையும் புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது ஏற்றத்தாழ்வுகளையும் விருப்பு வெறுப்பையும் காட்டி கொண்டிருக்கின்றார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதை தான் இந்த 114வது பாடல் அவர் தெளிவுபடுத்தி, அந்த தேகத்தை கொல்லக்கூடியவன் அந்த தேகம் நான் என்று கருதி கொண்டு தன்னை தற்கொலை செய்து கொள்கின்றான், ஆனா உண்மையிலே அவன் தேகமானா இல்லை, அவன் தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஆன்மா. அப்ப அந்த ஆன்மாவுக்கு இங்க விருப்பு வெறுப்புங்கிற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ட்டு இந்த 117வது பாடல்ல தெளிவுபடுத்துறாரு. அப்ப நான் அந்த ஆன்மா நமக்கு தெரிஞ்சிட்டா இங்க நமக்கு விருப்பு விருப்பெல்லாம் இல்லாம போயிடும், அந்த புரிதல் நமக்கு வரணும். அடுத்தது 118வது பாடல்ல, தாகப்படும் பொருளிலும் மகன் பிரியமாம், தனையனினும் உடல் பிரியமாம், ஆகத்திலும் பிரியம் இந்திரியமாம் கரணம், அதனினும் பிரியம் உயிராம், ஏக பிராணனிலும் வெகு பிரியம், ஆன்மாவில் இந்த ஆன்மா முக்கியம், ஊகத்தினால் கவுனம் மித்தை கர்த்தா மூன்றும் ஓரொன்றில் அதிகம் மகனே. இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு சராசரி மனிதன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படியெல்லாம் பற்று வச்சிருக்கான், அந்த பற்றின் மூலமா அவன் எப்படியெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்காங்கிறது 118வது பாடல்ல சுட்டி காட்டுறாரு. தாகப்படும் பொருளிலும் மகன் பிரியமா. இப்ப ஒருவனுக்கு வந்து பிரியமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன, அவன் சம்பாதிக்கிற பொருளை காட்டிலும், இப்ப அவன் எத்தனையோ பொருள்கள் சம்பாதிச்சு வச்சிருப்பான், ஆனா அவனுக்கு அவன் மகன் மேல ரொம்ப அதிக பிரியம் இருக்கும். அந்த பொருள் மீது இருக்கின்ற பிரியத்தை காட்டிலும் தன்னுடைய மகன் மேல அதிக பிரியத்தை காட்டுவான். அப்புறம் தன் மகன் மீது இருக்கின்ற பிரியத்தை காட்டிலும் தன் உடல் மீது பிரியம் இருக்கும். பாருங்க, தனையனிலும் உடல் பிரியமாம், அப்புறம் ஆகத்திலும் பிரியம் இந்திரியமாம் கரணம், அதனிலும் பிரியம் உயிராம். அப்புறம் தன்னுடைய உடல் மேல இருக்கிற பிரியம் மட்டும் அவனுக்கு திருப்தி கொடுத்துருமானா, இல்ல, அந்த உடலை விட அதிகமான பிரியம் எதனால அவனுக்கு உண்டாகுதுன்னா, அந்த கண்கள் காதுகள் மூக்கு போன்ற புலன்களினால இன்னும் அவனுக்கு அதிகமான பிரியம் உண்டாகுது. ஏன்னா அதன் வாயிலாகத்தான் அவன் நிறைய விசேஷ சுகங்களை அனுபவிக்கிறான். இந்த உடல் மேல ஒரு பிரியம் வந்துட்டா கூட அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள் தான் அவனுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. ஏன்னா ஒரு லட்டை சாப்பிடணும்னாலும் அந்த வாய்ங்கிற ஒரு குணம் தேவைப்படுது, அந்த நாக்குக்கு ஒரு சுவை தேவைப்படுது, அதன் வழியா அவன் அதை சுவைச்சு ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றான். அப்ப அந்த சுகம் அந்த உடல்ல விட அந்த புலன்ல இருக்கு ரொம்ப அதிகமான ஒரு சந்தோஷத்தை ஒரு பிரியத்தை அவனுக்கு கொடுக்குது அந்த புலன் மீது. அதே மாதிரிதான் கண்கள் வழியா காட்சியை காண்கின்றான், அந்த காட்சிகள் வழியா அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ தன்னுடைய உடலை விட அதிகமாக தன்னுடைய புலன்களை நேசிக்கிறான், பிரியப்படுறான். அப்போ அந்த புலன்களை காட்டிலும் அந்த கரணமான மனம் புத்தியை விட அதிக பிரியம் வைக்கிறாங்கிறாரு. ஏன்னா இப்ப இந்த புலன் வந்து ஒரு விஷயத்தை ஆசைப்படுது, ஒரு அட்ரஸ் சாப்பிடணும்னு ஆசைப்படுது, ஒரு இயற்கை காட்சியை பார்க்கணும்னு ஆசைப்படுதுன்னா அது புலனே டைரக்டா ஆசைப்படுதான்னா இல்ல, அந்த புலன் அனுபவிப்பதற்காக மனசுதான் ஆசைப்படுது. அப்போ ஒரு லட்டை சாப்பிடணும்னு மனசு ஆசைப்பட்டாதான் அந்த வாய்ங்கிற ஒரு புலன் வழியா அந்த நாக்கு சுவைச்சு அந்த லட்டு அனுபவிக்க முடியுது. அப்போ அந்த புலன்களையும் அப்பாற்பட்டு மனசு தான் அவனுக்கு அதை விட முக்கியமாக இருக்கு. ஏன்னா அது இருக்கிறதுனால தான் இவனால ஒவ்வொன்றையும் ஆசைப்பட முடியுது, அனுபவிக்க முடியுது. அப்போ அவனுக்கு பிரியம் எதில் இருக்குது, இப்படியே அந்த பிரியமானது மாறி மாறி அவனுக்கு டிராவல் ஆகிட்டு இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ இதுலெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கோம், தன்னுடைய மகன் அப்படிங்கிற ஒரு அபிமானத்துல மகன் மேல ஒரு பிரியம் வைக்கிறோம், அப்புறம் மகனை விட நம்முடைய உடம்பு மேல அதிகமான அபிமானம் வைக்கிறோம், அப்புறம் நம்ம உடம்பை விட அதிகமா நம்ம இடத்துல இருக்கிற புலன்கள் மேல அபிமானம் வைக்கிறோம், அப்புறம் நம்முடைய புலன்களை கடந்து நம்ம என்ன பண்றோம், அந்த கரணங்கள்ல அதிக அபிமானம் வைக்கிறோம். அந்த கரணம்னா என்ன, மனம் புத்திங்கிற விஷயங்கள்ல நம்ம ரொம்ப அபிமானம் வைக்கிறோம். அப்ப அந்த கரணத்தை காட்டிலும் தன் உயிருக்கு ஆதாரமான பிராணன் மீது இன்னும் அதிகம் பிரியம் வைக்கிறோம். ஏன்னா இப்போ அந்த கரணம் செயல்படணும்னாலே நமக்கு இந்த உயிர் இருக்கணும், அதுக்கு உண்டான பிராணன் இருக்கணும். அப்போ நமக்கு என்ன ஆகுது, கடைசியில் நம்ம என்ன அனுபவம் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம விருப்பமான ஒரு பொருளையே சாப்பிட்றோம், திடீர்னு அது போய் அடைச்ச மாதிரி ஆயிடுதுன்னா நம்ம உடனே எப்படி தவிச்சிடறோம், துடிச்சிடறோம், உடனே நம்ம தொண்டையை அடைச்சிக்கிச்சு கஷ்டப்படுறோம், அப்போ உடனே நமக்கு மூச்சு வரணும் காற்று வரணும் அப்படின்ட்டு எவ்வளோ ஆசுவாசப்படுத்திக்கிறோம். அது மாதிரி பிராணன் வந்து எதை விட அதிகமாக தேவைப்படுது, இந்த மனதையும் கடந்து பிராணன் மேலே அதிக அபிமானம் வைக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொன்றையும் கடந்து கடந்து இந்த அபிமானம் மாறிக்கிட்டே இருக்கு, எதிலையும் நிலையான அபிமானமோ பிரியமோ நம்ம கிட்ட இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த பிரியத்திலிருந்து விடுபட்டு அந்த யுக்தி பூர்வமாக நம்ம இதை கவனிச்சோம்னா நம்ம மூன்று விதமான ஆத்மாவுடைய பிரியத்தை வைக்கிறோங்கிறாரு. அது என்னென்னா கவுனாத்மா மித்தை ஆத்மா கர்த்த ஆத்மா அப்படின்ட்டு இந்த மூன்றும் ஒன்றை ஒன்றை காட்டிலும் அதிக பிரியத்துக்கு உட்படுது அப்படிங்கிறத இந்த பாடலில் சுட்டி காட்டுறாரு. இப்போ கவுனாத்மா மித்தை ஆத்மா கர்த்த ஆத்மானா என்ன அப்படிங்கிறது அடுத்த பாடலை விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த பாடலில் இந்த மூணு ஆத்மாவை பற்றி சொல்கிறாரு. இந்த ஆன்மா முக்கியம், ஊகத்தினால் கவுனம் மித்தை கர்த்தா மூன்றும் ஓரொன்றில் அதிகம் மகனே அப்படின்னு சொல்லி இந்த மூன்று ஆத்மாவை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது எப்படிங்கிறது இப்போ நம்ம 119வது பாடலில் தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா, கெடலான பொழுது இவன் காணிக்கு மகனான கவுன ஆன்மா முக்கியம், விடலாத உடலம் பறிக்கும் நாள் உடலான மித்தை ஆன்மா முக்கியம், திடமான நன்மை கதி வேண்டினால் கர்த்தனாம் ஜீவ ஆன்மா முக்கியம், ஜடம் மாயும் முத்தியினால் ஞான ஆன்மாவான தானே மகா முக்கியம் அப்படின்னு இங்க ஒவ்வொரு ஆன்மாவை பற்றி விளக்கம் கொடுக்குறாரு. ஒரே ஆன்மா தான், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை இப்போ எப்படி பார்க்குறாருன்னா, இப்போ கடலான பொழுது இவன் காணிக்கு மகனான கவுன ஆன்மா முக்கியம். இப்போ ஒருத்தன் தன்னுடைய உடல் கெட்டு போய் அந்த மரண காலத்தில் படுக்கையில் கிடக்கிறான், சாக போகிற நிலையில் இருக்கான். அப்படி சாக போகும்போது அவன் என்ன பண்ணுறான், சரி இப்போ நாம் இனிமேல் இறந்துடுவோம், இனிமேல் நமக்கு இந்த பூமியில் இடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, சரி இப்போ இதுவரைக்கும் நான் சம்பாதிச்ச சொத்து சுகங்கள் எல்லாம் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு என்னுடைய வாரிசு என்னுடைய பையன்கிட்ட அதை ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், தன்னுடைய காணிக்கு மகனான அந்த ஆன்மாவை, மகனை வந்து அவன் ஒரு ஆன்மாவாக பார்க்குறான். அப்போ மகனை வர சொல்கிறான், மகனே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்துக்களெல்லாம் அவனுக்கு வாரிசுக்கு கொடுத்துட்டு, அப்புறம் அந்த வாரிசு தன் கூட இருந்து தன்னுடைய இறுதிச் சடங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்போ அதை அவன் ரொம்ப விரும்புகிறான். அப்போ அந்த கடலான பொழுது இவன் காணிக்கு மகனான கவுன ஆன்மா முக்கியங்கிறார். இவன் எப்போ தன் மரண தருவாயில் இருக்கிறானோ, மரணத்தை அடைய போகின்றானோ, அப்போ இவன் அதிகமாக நேசித்த எல்லா பொருள்களையும் கடந்து தன்னுடைய மகன் மீது அன்பு காட்டி தன்னுடைய சொத்துக்களெல்லாம் மகன்கிட்டயே கொடுத்துட்டு தன் மகனை பக்கத்துலேருந்து தன்னுடைய இறுதிச் சடங்கு செய்கிறதுக்கு எதிர்பார்க்குறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவனுக்கு எது தேவைப்படுது, கவுன ஆன்மா முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அப்புறம் விடலாத உடலம் பறிக்கும் நாள் உடலான மித்தை ஆன்மா முக்கியங்கிறாரு. அந்த சூழ்நிலை அந்த இறப்பு தருவாயில் பையனுடைய ஆன்மா முக்கியமாக இருந்தது. ஆனால் அதுவே இவன் வாழுகின்ற காலத்தில், இவன் இப்போ இந்த உடல் வந்து நோய்பாய்பட்டு சாகர தருவாயில் இருக்கும்போது இப்படி மகனுடைய ஆன்மா தேவைப்படுது. அதுவே இவன் நல்லா ஆரோக்கியமாக நல்லா திடகாத்திரமாக இருந்துகிட்டு போது இவனுக்கு என்ன தேவைப்படுது, இந்த உடல் சுகத்துக்காக மது மாது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்ப ஜாலியாக இந்த உலக சுகபோகங்களை அனுபவித்தான். ஏன்னா அப்போ வந்து இவனுக்கு இந்த உடம்பு நல்லா திடமாக இருந்தது. அப்போ இந்த உடல் மீது இருக்கிற சுகபோகம், அப்போ இந்த உடலை வச்சு என்னென்ன சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமோ அத்தனை சுகபோகங்களையும் அனுபவிச்சான். அந்த அடிப்படையில் அவனுக்கு மது தேவைப்படுது, மாது தேவைப்படுது. அதன் வாயிலாக அவனுக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக அந்த சுகபோகங்களை அனுபவிச்சான். அப்போ அவைகளை அனுபவிக்க விரும்பி அந்த உறவுகளை காட்டிலும் தன்னுடைய உடல் மீது தான் அப்போ அதிகமான பற்று இருந்தது. ஆனால் அந்த உடல் வந்து வந்து போகிறது, அதனால தான் அது மித்தை ஆன்மா அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த உடல் மீது இருக்கிற அபிமானத்தினால அது மித்தை ஆன்மான்னு சொல்லி அவன் அந்த நேரத்தில் உடலைத்தான் நேசிக்கின்றான் அப்படின்னு அந்த மித்தை ஆன்மாவுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பையனை நேசிக்கிறான், இறப்பு தருவாயில் பையன் மீது இருக்கிற கவுன ஆன்மா மேல நேசம் வந்துடுது. அதுவே தன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்த பொழுது இந்த உடல் மேல உள்ள அபிமானத்தினால மித்தை ஆன்மா மேல நேசம் வந்துடுது. அப்புறம் மேலும் இப்படி இருந்துகிட்டு இருக்கிறவன் என்ன பண்றான், மீண்டும் அந்த விசை சுகங்கள் எல்லாம் ஒரு துயரத்தை கொடுக்க ஆரம்பிச்ச உடனே, ஏன்னா எதெல்லாம் இவன் சந்தோஷம் நினைச்சானோ அதெல்லாம் இவனுக்கு ஒரு காலத்தில் துயரத்தை கொடுக்கும் எப்படி இருந்தாலும். அப்போ எதெல்லாம் இவனுக்கு இன்பம் நினைக்கிறானோ அது ஒரு காலத்தில் துன்பத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுறான், இதை கடந்து ஒரு நிலை இருக்குது அப்போ அது என்ன அப்படின்னு தனக்குள்ளே ஒரு விசாரம் பண்ணும்போது தான் மோட்சம்னு ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு அவனுக்கு புரிய வருது. அப்போ நம்ம அந்த முக்தி மோட்சம், இந்த உடம்பை விட்டுட்டு போனால் நம்ம வந்து ஒரு பிறவா பெருநிலை அடையணும், அப்போ அந்த மோட்சத்தை கருதி அதன் மேலே ஒரு அபிமானம் உண்டாகிறது இல்லையா, அதுக்கு பேர் ஜீவ ஆன்மான்னு சொல்கிறார். ஜீவாத்மா, அந்த ஜீவ ஆன்மா மேலே விருப்பப்பட்டு அதனை பற்றி விசாரிக்க தொடங்குகிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஜீவான்மாவை பற்றி சொல்கிறார். அதுதான் இங்கே மூன்று ஆன்மாவை அவர் சொல்கிறார், கர்த்தனாம் ஜீவான்மா, கடலான பொழுது மகனான கவுன ஆன்மா, உடலான பொழுது மித்தை ஆன்மா. அப்போ இந்த மூன்று ஆன்மாக்களுக்குள்ளேயும் அவன் மாறி மாறி இந்த உடல் இருக்கும்போது பயணிக்கிறான். ஆனால் இந்த கடைசியாக இந்த ஜீவான்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வரான் இல்லையா, இந்த மோட்ச பாதையில் முக்தியின் மீது ஒரு ஆசைப்பட்டு தானே இந்த மாதிரி பாதைக்கு வரான். அதுதானே மோட்சத்தின் மீது இச்சைன்னு நம்ம பார்த்தோம், அவனை தான் நம்ம முமுட்சுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த முமுட்சுவாக வந்த பிறகு அவன் என்ன பண்ணுறான், அந்த ஜீவ ஆன்மா எப்படிப்பட்டது, அப்போ இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படின்ற தேடுதலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் படிக்கிறான். படித்து ஒரு தெளிவுக்கு வந்த பிறகு அவனுக்கு என்ன சொல்கிறான், இந்த விசாரணையின் மூலமாக அவன் அடைந்த ஞானத்தில் ஜடப்பொருள்களாக தன்னுடைய இந்த உடல் இந்த உலகம் வந்து நிலையற்றது என்ற புரிதலினால அவனுக்குள்ள ஒரு நிலையான ஆனந்தத்தை அவன் அடைகிறான். அப்படிப்பட்ட அந்த ஆனந்தம் எப்படி அவனுக்கு கிடைச்சிது, அந்த ஞானத்தினாலே அவன் தெரிந்து கொண்ட அந்த பாடத்திட்டங்களினாலே ஒரு தெளிவு வந்துடுது. அப்போ அந்த ஞானத்தின் வாயிலாக நான் அந்த ஆத்மாவாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆன்மாவை அவன் மிகவும் நேசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தன்னைத்தான் உணர்கின்றான், தன்னைத்தான் உணர்ந்து அந்த ஆத்ம நிஷ்டையிலே அந்த ஆத்மாவிலேயே நிலையாக இருக்கின்றான்ங்கிறதா இங்கே சொல்கிறாரு. ஜடம் மாயும் முக்தியினில் ஞான ஆன்மாவான தானே மகா முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த 119வது பாடலில் தன்னுடைய சொரூபத்தை தன்னுடைய உண்மை யதார்த்தத்தை உணர்ந்து கொள்கின்றான் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறார். அடுத்தது 120வது பாடல். புலியும் அனுகூலம் எனில் இட்டமாம் பகை செய்யில் புதல்வன் எனினும் வெறுப்பாம். உலகில் இருவகையும் அல்லாத புல்லாதியில் உதாசீனமாம். ஆதலால் மலினமறு சின்மையன் பலவகையும் இப்படி மகிழ்ச்சியில் விருப்பமிகளான் அழகில் ஆனந்த வடிவாகும் உன் சொரூபத்தை ஆராய்ந்து பார் மகனே. அதாவது புலியும் அனுகூலம் எனில் இட்டமாம் பகை செய்யில் புதல்வன் எனினும் வெறுப்பாம் அப்படிங்கிறாரு. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு புலியை பழக்கி அதை வந்து வச்சு ஒரு பழப்பு நடத்துறாரு, சர்க்கஸ் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்க்கஸ்ல ஒரு புலியை பழக்கி வச்சுக்கிட்டாரு, அந்த புலி இவர் சொல்றபடியெல்லாம் கேட்குது, அந்த புலியை வச்சு ஒரு பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த புலியின் மூலமாக அவர் சம்பாதிக்கிற அந்த வருமானம் தான் அவர் ஜீவனத்துக்கு உபயோகமாக இருக்கிறதுனால அந்த புலியை ரொம்பவும் நேசிக்கிறாரு. அப்போ அந்த அஞ்சத்தக்கூடிய ஒரு புலி கூட அந்த பிழைப்புக்காக என்ன பண்ணுது, ஒரு விரும்பத்தக்க ஒன்றாக மாறுகின்றது. ஏன்னா அந்த புலியின் மூலமாக வருமானம் வருது, அந்த புலி தான் நம்முடைய ஜீவனத்துக்கு வழி பண்ணுது. அப்போ அதை வந்து என்ன பண்ணுறாரு, விரும்ப ஆரம்பிச்சிடுறாரு, அந்த புலியை ரொம்ப விரும்புகிறாரு. அதுதான் இங்கே சொல்கிறார், புலியும் அனுகூலம் எனில் இட்டமாம் பகை செய்யில் புதல்வன் எனினும் வெறுப்பான். அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய அவருக்கு தனக்கு விருப்பமான ஒரு மகன் இருந்தா கூட அந்த மகனே தனக்கு பகையாகும் போது அவன் வெறுக்கத்தக்கவனாக மாறிவிடுகின்றான் அப்படிங்கிறார். ஏன்னா இது நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். இப்போ ஒரு நாயை வளர்த்துறோம், நாய் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கோம். இப்போ அவர் புளியை வளர்த்துறதா சொல்கிறாரு. இப்போ நாயை வளர்த்துறவங்களே அப்படித்தான் இருக்காங்க, நாய் மேலே ரொம்ப அன்பு வச்சு நாய் இறந்த பிறகு அந்த நாய்க்கே ஒரு சமாதி கட்டுறவங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ரொம்ப அபிமானம் நாயின் மேலே, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அந்த நாயை. அதே அவங்க வந்து அந்த நாய் மேலே வச்சுருக்கிற அன்பு மாதிரி தன்னுடைய மகன் மேலேயும் அன்பு வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த அன்பெல்லாம் எப்போ அவங்களுக்கு திடீர்னு வெறுக்குது, எப்போ வெறுப்படையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மகனோ மகளோ இருக்கிறான். இப்போ அந்த மகன் என்ன பண்ணுறான், இப்போ அப்பாவுக்கு பிடிக்காத வேற ஒரு ஜாதியில் வேற ஒரு பையனை விரும்பிடுறான். அப்படி விரும்பி அந்த பையனை அவள் கட்டிக்க முயற்சி எடுக்கிறாங்க போது, இப்போ இதே அப்பாவுக்கு என்ன தோணுது, தன் மகள் தான் எல்லாம், தன் மகள் தான் அன்பானவன், தன் மகள் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்ட்டு ஊர்புற சொல்லிட்டு இருந்தவர், இப்போ அதே மகள் வந்து வேற ஒருத்தனை விரும்பிட்டா, அதுவும் தன்னுடைய ஜாதிக்கு வேறான இன்னொரு ஜாதி பையனை விரும்பிட்டா அப்படின்னு சொன்னா, அப்போ அதே அப்பாவுக்கு என்ன தோணுது, அந்த மகள் மேலே வெறுப்பு வந்துடுது. அப்போ பாருங்க, இந்த விருப்பு வெறுப்புங்கிற ஒரு விஷயம் நம்ம எந்த அடிப்படையில் சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்போ புரியுதோ அப்போ தான் இந்த விருப்பு வெறுப்பை நம்ம கடக்க முடியும். இப்போ நம்ம என்னதான் என்னுடைய மகள் அப்படிங்கிற ஒரு அபிமானம், என்னுடைய மகன்கிற ஒரு அபிமானம் இருந்தாலும் கூட அவர்களே நமக்கு வெறுப்பு தரக்கூடிய காரியங்களை செய்துட்டா நம்ம அவங்களை வெறுத்து போகிறோம். அப்போ எங்கே போச்சு அந்த அன்பு? ஏன்னா தன்னுடைய குழந்தை தானே அது. ஆனால் தன்னுடைய குழந்தையே தனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம அதை வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சிடுறோம். அதே மாதிரி தனக்கு பிறக்காதது தான் அந்த நாய். நாய் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு மெம்பர் கிடையாது, அது வெளியிருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்துற ஒரு ஜீவன். ஆனால் அதன் மேலே அபரிமிதமான அன்பு செலுத்துகிறோம். அப்போ இந்த அன்பு அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழ்ந்து கவனித்தோம்னா அது எந்த அடிப்படையில் இருக்குன்னா ஒரு சுயநலத்தினுடைய அடிப்படை தான் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அன்புன்னா நம்ம அவங்கள விட்டு பிரிய மாட்டோம், அப்படியே அவங்க மேலே அவ்வளோ அன்யோன்யமாக இருக்கும், அவருது இல்லைனா நான் இல்லை அப்படின்லாம் சொல்கிற டயலாக்கெல்லாம் எப்போ நமக்கு வேலை செய்யும்னா அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரும்போது அது வேலை செய்யும். அதை தான் மகான்கள் சொல்கிறாங்க, இந்த அன்பு இந்த விருப்பமெல்லாம் எதனுடைய அடிப்படையில் உண்மையிலேயே நடக்குது அப்படின்னா அந்த ஆன்மாவினுடைய அடிப்படையில் தான் நடக்குது. ஆட்களுடைய அடிப்படையில் நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அந்த விருப்ப வெறுப்புலையும் இங்கே நடக்கிறதே கிடையாது. அந்த அடிப்படையில் தான் கணவன் மனைவி உறவும் பிள்ளைகள் அம்மாவுடைய உறவும். ஆனால் அது எந்த அளவில் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோமோ அதில் தான் நமக்கு அந்த முக்கியத்தன்மை இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோங்கிறது, எந்த அடிப்படையில் நேசிக்கிறோங்கிறது இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் நம்ம படித்து வரும்போது, இப்போ உண்மையிலே நம்ம ஆன்மாவினுடைய அடிப்படையில் தான் நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போச்சுன்னா, அப்புறம் அதே மகள் வந்து வேற ஒருத்தனை ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஆசைப்பட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம், கட்டி வைப்போம். ஏன்னா நமக்கு புரிஞ்சு போச்சு இங்கே இருப்பது ஆன்மா மட்டும்தான், இந்த உடலெல்லாம் வந்து போகிற சமாச்சாரம், இதில் ஜாதி ஏது மதம் ஏது ஒன்றும் இல்லை, அது ஆசைப்படுறது அது கட்டிட்டு போகட்டும், அதனுடைய சந்தோஷம் தானே அதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஒரு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ளே வரும். எப்படி வரும்னா இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படிக்கும்போது வரும். இல்லைன்னா நமக்கு என்ன தோணும், ஒரு அபிமானத்தில் சிக்கிக்கிட்டு, ஏன்னா ஜாதி அபிமானம் மற்ற விஷயங்களில் நமக்கு பிடிமானம் இருக்கிறதுனால, அப்புறம் மகள்ங்கிற ஒரு பற்று இருக்கிறதுனால நம்ம விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்படி விட்டு கொடுக்கறதா இருந்தால் எனக்கு மீறி அவ செயல்பட்டானா எங்கிட்டே இருக்கக்கூடாது, என்னை விட்டு போயிடணுங்கிற அளவுக்கு வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சிடுறோம். ஒன்று ஓவராக வெறுப்பு காட்டுறோம், இல்லைன்னா ஓவராக வெறுப்பு காட்டுறோம். ஆனால் பேலன்ஸாக இருக்க தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிச்சுவேஷன் வரும்போது தான் நம்முடைய ரியாலிட்டி நமக்கு தெரிய வருது. அதாவது பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் செயலில் வரும்போது அது பிரச்சனையாக மாறுது இல்லையா. அப்போ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் திருக்குறள் சொல்லுது, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்றது ரொம்ப எளிது, ஆனால் செயல் சொல்லியபடி இருக்குமானா இருக்காது. ஏன்னா பிரச்சனை தனக்கு வந்தால் தான் அது பிரச்சனையாக தெரியும், மற்றவர்களுக்கு வரும்போது அது பிரச்சனையாக தெரியாது. அப்போ ஈஸியாக வாயில் பேசிடலாம். அனுபவம்னு ஒன்று வரும்போது மனசு ஏற்றுக்காது. அப்போ அது மாதிரி என்னுடைய மகளுக்கு மேலே நான் உயிரியே வச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு தகப்பன் வந்து ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான்னா அந்த மகளையே கொலை செய்ய துணிகிறான். எத்தனையோ நம்ம நியூஸை பார்க்குறோம், அந்த மாதிரி கொண்டு போட்ட பெண்கள் எல்லாம் இருக்காங்க சமுதாயத்தில். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் அந்த அப்பாவுக்கு எப்படி வருது? தன்னுடைய மகள் மேலே உயிரியே வச்சிருந்த ஒரு அப்பா தன்னுடைய மகளையே கொல்ல துணிகிறான்னா எங்கள் இடத்துல அவன் துணிகிறான், எதுக்காக துணிகிறான்? அந்த ஜாதி அபிமானம். அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எங்கெல்லாம் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இருந்தால் தான் நம்முடைய உண்மை ரியாலிட்டி என்னன்னு தெரியும். அப்போ இதெல்லாம் இந்த உடல் கடந்து அந்த உணர்வு தான் நான் அப்படின்னு தெரிஞ்சிட்டா இங்கே விருப்பு வெறுப்புகள்லாம் நம்ம இல்லாமல் போய் ரெண்டுக்கும் இடையில் அந்த பேலன்ஸாக நிற்க பழகிடுவோம். எதையும் விரும்பவும் மாட்டோம், எதையும் வெறுக்கவும் மாட்டோம். இப்போ என்னுடைய இதுன்னு ஒன்று தூக்கி வச்சுக்கிட்டு ஆடவும் மாட்டோம், எனக்கு வேறானதுன்னு ஒன்று வெறுக்கவும் மாட்டோம். அந்த ரெண்டுக்கும் உண்டான புரிதல் நம்மக்கிட்ட தெளிவாக வந்துடும். அதுதான் ஞானம். இப்போ ஜீவன் முக்தனுடைய ஞானம் என்னன்னா இந்த புரிதல் தான். இப்போ ஞானின்னா ஏதோ மற்றவங்கள்ட்ட மாறுபட்டு அப்படியே மேலே பார்த்துக்கிட்டு இருப்பான், கண் அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு யூகம் பண்ணிக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் ஞானின்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் தன்மையில் இருப்பான், அப்படியே அவன் எங்கேயோ அப்படியே மேலே பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா திருவண்ணாமலையில் இந்த பிச்சைக்காரங்களை பார்த்துட்டு பின்னாடியே போகிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆகிடும். புரிதல் இல்லாததுனால, ஏன்னா அவங்களே மனநோயாளிகளாக மாறி பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு திருவண்ணாமலை வந்திருக்கிறாங்க, அவங்கள சித்தர்கள் ஆக்கிடுறாங்க இவங்க. புரியாததுனால சித்தர்களுடைய தன்மை என்ன? சித்தர்னா யாரு? சித்தம் தெளிந்தவன். அப்போ தன்னுடைய மனதில் வந்து அதை தூய்மையாக்கி அந்த தூய அறிவாக மாறியவன் தான் சித்தன். ஆனால் அந்த சித்தனோட இந்த பிச்சைக்காரன் பித்தனை போய் கம்பேர் பண்ணி இந்த பித்தர்களை போய் சித்தர்களாக மாற்றி அவங்க மூலமாக ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு பின்னாடி ஏகப்பட்ட இது திருவண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அது மாதிரி பிச்சைக்காரன் பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் வந்து மனநோயாளியாக மாறி அங்கே பிச்சை எடுக்க வந்திருக்கான், அது புரியுறது இல்லை ஜனங்களுக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு அரிய அமையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு உண்மையான சித்தன் யாரு, உண்மையான ஞானி யாரு, அவங்களுடைய யதார்த்தம் என்ன, அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா இப்போ நம்ம இந்த பாடத்திட்டங்கள்லாம் படிக்கும்போது நமக்கு புரியுது. இப்போ ஞானினா இப்படி தான் இருப்பான், அவர் சித்தன்னா இப்படி தான் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ அந்த சித்தனுடைய தன்மை அந்த ஞானியுடைய தன்மைக்கு நாமளும் வரணுங்கும் போது இங்கே ஒன்றும் ஸ்பெஷாலிட்டி இல்லை, அது நம்முடைய யதார்த்தம், நம்முடைய ரியாலிட்டி. அப்போ நான் என்னுடைய சொரூபத்தில் என்னுடைய சுயத்தில் நான் நிற்க பழகினா போதும், வேற ஒன்றும் இங்கே வெளியே போய் பார்க்கறதும் இல்லை, எந்த சித்தரை போய் நம்ம தரிசனம் பண்ணுறதுனால நமக்கு எந்த மாற்றம் நடந்துட போகிறதில்ல, எதுவும் நடக்காது கண்டிப்பாக. ஏன்னா அவர் அவராக இருக்காரு, நான் நானாக இருக்கிறேன். இதெல்லாம் உடல் அளவில் அந்த வேறுபாடுகளை தவிர உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வில் என்ன வேறுபாடு இருக்கு? அது எங்கும் நிறைந்திருக்கிறது. இங்கிருந்து எங்கேயோ ஒரு சித்தர் கோயிலுக்கு போய் தான் அந்த ஞானத்தை நம்ம அடைய முடியுமா, இல்லை அந்த சித்தரை போய் தரிசனம் பண்ணுறதுனாலதான் எனக்கு நன்மை கிடைச்சிருமானா, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் மனதுக்கு ஒரு புரிதல் இல்லாததுனால எதை எதையோ தேடி புறத்தில் நோக்கி ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை சிக்கிக்கிட்டு பல்வாறாக அலைந்து கொண்டிருக்கின்றது மனசு. ஏன்னா மனதனுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, இதை கடந்து இன்னும் போகணும், இதை கடந்து இன்னும் போகணும், இன்னும் எதையோ பிடிக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இங்கே எதையும் வெளியே பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உன்னுள்ளேயே இருக்கக்கூடியதை நீ பிரகாசிக்க வைக்க வேண்டியது தான் வேலை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நீ சுயம் பிரகாசம்னு நமக்கு சுட்டி காட்டுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நீ வந்து வெளியிருந்து பிரகாசத்தை வாங்க வேண்டியதில்லப்பா, நீயே சுயம் பிரகாசம். ஏன்னா நீ அந்த ஆத்மா, நீ அந்த அறிவுன்னு சொல்லுது. இப்போ என்னிடத்துல இருக்கிற அந்த சுயம் பிரகாசம் ஏன் வெளிப்படாமல் இருக்குது அப்படின்னா என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகள், தேவையற்ற இந்த மாதிரி விசய சுகங்களை நான் உள்வாங்கிக்கிட்டு புறத்தில் எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறேன். எங்கெங்கயோ போனால் ஏதோ நடந்துடும் நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நான் பல வார விஷயங்களுக்கு ஆசைப்படுறேன். இது எல்லாமே நமக்கு ஒரு தெளிவுக்கு வரணும், ஒரு புரிதலுக்கு வரணும். ஜோதிடமும் அப்படித்தான். ஜோதிடத்துக்கு எதிரானவன்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஜோதிடம்லாம் யாருக்கு? அஜ்ஞானிக்கு தான். ஏன்னா தன்னுடைய கட்டம் எங்கே இருக்குது, எப்படி இந்த இப்போ கிரகங்கள் மாறுது, அது எப்போ என்னுடைய வாழ்க்கையை மாற்றும்னு ஒரு எதிர்பார்ப்பில் வாழ்கிறான். இங்கே எதுவும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய பிராரப்தத்தின்படி இங்கே இயங்குறீங்க. இந்த இயக்கத்தை வந்து எந்த கிரகம் மாற்றும், எந்த ஜோதிடர் மாற்றிட முடியும்? ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்த பிராரப்தம் தான் உங்களுடைய வாழ்க்கை. அப்போ இது வந்து நிர்ணயிக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது, ப்ரீ டிட்டர்மைண்ட்னு சொல்லுது சாஸ்திரம். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு தான் இந்த பிறவி நம்ம எடுத்து வந்திருக்கிறோம். இப்போ இதுவரைக்கும் நமக்கு என்னென்ன நடந்ததோ அது நடந்தது. இப்போ எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். இதுதான் பகவத்கீதையினுடைய சாராம்சம். பகவத்கீதை இதை தான் சொல்லுது. அப்போ இதை விட்டுட்டு நீ ஏன்பா அதை இதை போய் பிடிக்கிற, எதையோ தேடுற, எதையுமே நீ மாற்ற முடியாது. இப்போ ஜோதிடத்தை பார்த்து நான் ஒரு பரிகாரம் பண்ணிட்டா நம்முடைய வாழ்க்கை மாறிடுமானா? மாறிட்டா நம்ம நிறைய பேர் மாறி இருக்கணும்ல. எப்பயுமே மாற முடியாது. ஒரு மாசத்துல ஒரு கிரகம் மாறுறதுனால நம்முடைய வாழ்க்கையே மாறிடும்னா அப்ப இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்ந்து நம்ம வாழ்க்கையோட நிலை என்ன? ஒரு 2.5 வருஷம் சனி பகவான் வந்து இந்த கட்டத்துல உட்காந்து நம்மளை கஷ்டப்படுத்துறாரு, அடுத்த 2.5 வருஷம் அந்த கட்டத்துல போய் நமக்கு சுபிச்சத்தை தரப்போறாரு அப்படின்னா அந்த 2.5 வருஷத்துலயே நம்ம சுபிச்சம் ஆயிருக்கணும்ல, ஏன் ஆகல? அப்ப நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல இருந்தா நன்மை தராரு, அந்த இடத்துல இருந்தா கெட்டதை தராரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு புரிதல் இல்லாம நம்ம வாழ்ற வாழ்க்கைங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இப்ப எந்த கிரகமும் நம்மளை ஆட்டி படைக்க முடியாது. ஏன்னா இதை வந்து மற்ற நூல்களும் சொல்லுது, இப்ப நாளும் கோளும் நலிந்தோர்க்கு இல்லைங்கிறது சாஸ்திரம். யாருக்கு தேவை இதெல்லாம்? அஜ்ஞானிக்கு தான். இதெல்லாம் வந்து புரியாம எதையாவது ஒண்ணு செஞ்சா நமக்கு இது மூலம் நன்மை கிடைக்குமா, அதை செஞ்சா அதனால ஆதாயம் கிடைக்குமா அப்படின்ட்டு புரியாம ஓடுறவங்களுக்கு தான் இதெல்லாம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அறியாமையில சிக்கிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆன்மா தான் நான் தெரிஞ்சுட்டா இந்த உடல் மேல இருக்கிற அபிமானமும் போயிடும், இந்த உடல் மேல இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பும் போயிடும். ஏன்னா இந்த கிரகம் மாறினா நமக்கு நல்லது வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு யாருக்கு? இந்த உடம்புக்கு தானே. ஆன்மாவுக்கு ஏதாவது கிரகம் இருக்கா? ஆன்மாவை ஏதாவது கட்டுப்படுத்த முடியுமா? ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. அப்ப இந்த கிரகத்தை நான் மாத்திரேன், என்னுடைய வாழ்க்கையை மாத்திரங்கிற எடுக்கிற முயற்சி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய விரயம் தான், கால விரயம் தான், மாறாது அதெல்லாம். ஏன்னா நம்முடைய பிராரப்தம் எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அது நடந்தே தீரும். எப்பேற்பட்ட மகான்களுக்கும் அது மாற்ற முடியாத ஒன்று. அதுதான் நம்ம உதாரணம் பார்த்தோம். ஏன்னா ஞானிகள், எப்படிப்பட்ட ஞானிகள் எல்லாம், ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் கேன்சர் வந்து ஏன் செத்தாங்க? அப்ப அவங்களுக்கெல்லாம் கர்மா தியரி ஏன் வந்து வேலை செஞ்சுது? பிராரப்தம், அவங்க வாங்கிட்டு வந்த பிராரப்த கர்மாவில் அவங்களுக்கு என்ன வருமோ வந்துதான் தீரும். அது ஞானியா இருந்தாலும் அஜ்ஞானியா இருந்தாலும் தீர்மானிக்கப்பட்டதுலேருந்து நம்ம விடுவிச்சுக்க முடியாது. ஏன்னா இயற்கையினுடைய நியதியுடைய சட்டத்திட்டத்துக்குள்ளே வந்தாச்சு இந்த உடம்பு. எப்போ இந்த காலதேசத்துக்குள்ளே இந்த உடம்பு வந்துடுதோ அப்போ அந்த நியதிக்குள்ளே அது இயக்கத்தில் இருக்குது. அந்த இயக்கத்தை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. இப்போ சூரியன் என்ன பண்ணணும், எப்படி இயங்கணுங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு சந்திரன் எப்படி பண்ணணும், எப்படி இயங்கணுங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. இதை மாற்ற போகிறேன், இதை போய் நான் அங்கேருந்து இதை பண்ண போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் மனதனுடைய அறியாமை தான். இந்த கிரகத்துக்கு போய் இறங்கினேன், அந்த கிரகத்துக்கு போய் இறங்கினேன்லாம் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கலாமே தவிர ஏதோ உண்மை கிடையாதுங்கிறத நம்ம நல்லா தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும். சேட்டலைட் அனுப்பி இந்த கிரகங்கள் இங்கே இருக்குங்கிறத ஜூம் பண்ணி பக்கத்தில் பார்க்கலாம். ஆனால் அந்த கிரகத்தில் நம்ம இறங்கிட்டோமா, அந்த கிரகத்துலேருந்து நம்ம மண்ணை எடுத்துட்டு வந்தோமாங்கிறதுல இது வரைக்கும் நிரூபிக்கப்படாது. ஒரு ஹாலிவுட் ஸ்டுடியோவில் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் ஆன்லைனில். இப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலவில் கால் வச்சானாமா, இப்போ நிலவில் கால் வச்சுட்டு அங்கே அமெரிக்கன் கொடியை நட்டுட்டு வரான். இப்போ இஷ்யூ என்ன தெரியுமா, அந்த அமெரிக்கன் கொடி அசையுது காற்றுல. ஆம்ஸ்ட்ராங் வந்து கால் வைக்கும்போது அந்த அமெரிக்க கொடி அசையுது. இப்போ ஒரு விஞ்ஞானி என்ன சொல்கிறான், ஆம்ஸ்ட்ராங் வந்து அந்த உண்மையிலேயே போய் நிலவில் கால் வச்சு அந்த அமெரிக்க கொடியை நட்டுருந்தார்னா அங்கே காற்றே இல்லையப்பா, எப்படி அசைஞ்சுதுன்னு கேட்குறான். இப்போ இதுக்கு யார் பதில் சொல்கிறது? அப்போ காற்று இல்லாத ஒரு இடத்துல அமெரிக்க கொடி அசையுதுன்னா அப்போ அங்கே என்ன நடந்திருக்குது? ஒரு ஹாலிவுட் ஸ்டுடியோவில் ஆம்ஸ்ட்ராங் போய் இறங்கிட்டு வந்தமா ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை உண்மையாக்கிட்டானுங்க, அவ்வளவுதான். ஆனால் ரொம்ப ஹையர் லெவல் சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானிங்க, ஐசக் நியூட்டன் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஐன்ஸ்டைன் எடுத்துக்கோங்க. இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா கடைசி அந்த ஸ்டீவன்ஸ் இருக்கான்ல, அவர் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே இல்லூஷன் தான் சொல்கிறான், கால தேசமே உண்மை கிடையாது. ஒத்துக்கிறாங்க சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறான்னா இந்த காலமும் தேசமும் உண்மையிலே இல்லைங்கிறான். அப்போ அவன் தான் ஞானி. சும்மா நான் இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவன் வந்து அஜ்ஞானி. அப்போ அந்த மாதிரி விஞ்ஞானிகளும் இந்த சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறான். ஆனால் அவன் இல்லாதது இருக்கிற மாதிரி கதை விட்டு மக்களை ஏமாற்றி அதன் மூலமாக ஒரு ஆதாயத்தை அவங்க அடைகிறாங்க. ஆனால் உண்மையான ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் கூட அவங்க இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்க ரொம்ப தூரம் முயற்சி பண்ணி என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஏன் இந்த காலம் வந்து முன்னோடியே நகருது, ஃபார்வர்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும், இதெல்லாம் ரொம்ப மைனூட்டாக நான் உங்களுக்கு விசாரத்துக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது இப்போ இந்த காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலம் பூரா முன்னோக்கி தான் நகருது. இப்போ 7:30, 7:30, 8 போகுது, அது ஏன் 6:05 வரமாட்டேங்குது? அப்போ என்னன்னா இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இங்கே முன்னோக்கி நகர்வதற்கு என்ன காரணம். அப்போ இந்த காலம் வந்து இப்போ நமக்கு இந்த வினாடி நவ்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த வினாடியில் எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில். ஒரு இடத்துல ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதறும், ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு இடத்துல ஒருத்தர் இறந்து போவார், இது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் இந்த ஒரு கையில் ஒரு சொட்டுக்கு போடுறதுக்குள்ள இங்கே எத்தனை சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்தில். பட் இத்தனை ஒரு வினாடியில் நடந்துடுது, நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இதில் காலத்தில் மாறுபாடு இருக்கா அப்படின்னா விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒளியின் வேகத்தில் நான் பயணம் பண்ணும்போது இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. காலம்ங்கிறத ஒன்று கிடையாது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உண்மையிலேயே இல்லை, இதெல்லாம் வந்து இல்லூஷன் அப்படிங்கிறத மாயாங்கிறதுல தெளிவாக இருங்கிறத சயின்டிஸ்டுங்களே ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் ரொம்ப மைனூட்டாக போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இப்போ வேதம் தான் இதை வந்து 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை தெளிவுபடுத்திருச்சு. இன்னைக்கு சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டு காட் பார்ட்டிகள் சொல்லி கடவுள் தொகளை பற்றி பேசுகிறான், அப்புறம் வந்து இந்த கால தேசம் இல்லை, இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து இல்லூஷன் அப்படிங்கிறான். அப்போ இதெல்லாம் இவனுக்கு இந்த நூற்றாண்டுகளில் சொல்கிறாங்க, 21ஆம் நூற்றாண்டில். ஆனால் நம்ம எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே எல்லாமே மாயை தாங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், அந்த அறிவு மட்டும்தான் இருக்குது, அதனுடைய பிரகாசிக்கிற உடல்களுடைய உபாதிகளை பொறுத்து அது பலவாறாக பிரகாசிக்குது. அதில் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கக்கூடிய இந்த மனித உடலில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஒரு அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கோமே தவிர, அந்த இயக்கத்துக்கே நான் தான் ஆதாரமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆன்மா சொல்லுது. அதுதான் முதல் பாடலே அவர் சொல்கிறாரு, அந்த சுளுத்தியில் அந்த இருளில் கூட நான் இருக்கிறேன்னு ஒன்று சொல்லுதுன்னா அது எது, அந்த சத்து, அந்த இருப்பு. அது இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா தூங்கி எழுந்ததே நமக்கு தெரியாது, நான் எப்படி தூங்கினேன்னு தெரியாது, நான் நல்லா தூங்கினேன்னு கூட சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு ஏன் நமக்கு புரியுது அப்படின்னா, அந்த இருப்பு இருக்கிறதுனால தான். இப்போ இந்த இருப்பு எப்பயுமே இருக்கு, இப்போ இந்த உடம்பை விட்டாலும் இந்த இருப்பு இருக்கத்தான் செய்யும். அப்போ நான் இருக்கிறேன் என்னுடைய இருப்பை நான் எப்பயுமே உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் நான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா மற்ற விஷயங்கள்லாம் வந்து போற விஷயங்களா இருக்கிறதுனால அதை மாயைன்னு தான் சொல்லி ஆகணும், வேற என்னதை நம்ம சொல்றது அப்படிங்கிறது தான் இங்க சயின்ஸ் பேசுது, சாஸ்திரமும் பேசுது. அப்போ ரெண்டும் ஒரே சப்ஜெக்டை தான் சொல்லுது. அப்போ அந்த தெளிவு நமக்குள்ள வரணும். அதை தான் இவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு. ஒரு விருப்பு வெறுப்புங்கிற விஷயம் வந்து மனதை சார்ந்தது. ஒரு மகனை பிடிக்க மாட்டேங்குது, ஒரு புளிய பிடிக்குது அப்படின்னா அப்போ எதில் நமக்கு மனசு சிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அதை தான் இங்கே சுட்டி காட்டி, புளியும் அனுகூலம் எனில் இட்டமாம் பகை செய்யில் புதல்வன் எனினும் வெறுப்பாம், உலகில் இருவகையும் அல்லாத புல்லாதியில் உதாசீனமாம், ஆதலால் மலின மறு சின்மையன் பல வகையும் இப்படி மகிழ்ச்சியில் விருப்பமிகளான், அழகில் ஆனந்த வடிவாகும் உன் சொரூபத்தை ஆராய்ந்து பார் மகனே. அப்போ நம்ம என்ன இங்கே புரிஞ்சுக்கணும், பொதுவாக இந்த பரிசுத்தமான சின்மய சுரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்து எல்லா உடல்களிலும் நிறைந்திருக்கின்றது, எல்லா உடல்களுக்குள்ளும் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது, அறிவாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வஸ்து தனக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறத நான் தெரிந்து கொள்ளாமல் நான் ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில் மனதில் நான் மயங்கிட்டு இருக்கிறேன், மனதினுடைய அடிப்படையில் நான் மயங்கிட்டு இருக்கிறேன். அப்போ அது என்னை விட்டு எப்போ அந்த அறியாமைகள் நீங்குகின்றதோ அப்பொழுது என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு பிரகாசிக்க தொடங்கும். அப்போ அப்படிப்பட்ட என்றும் நீங்காத ஆனந்த சுரூபமான அந்த ஆத்மாவை நீ ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள் மகனே தான் இந்த பாடலில் அவர் தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து மனதில் ஏற்றி வைத்துக்கொண்ட அறியாமைகள் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம வந்து ஒரு விருப்பு வெறுப்பு காட்டுற விஷயங்களாகட்டும், ஜாதி மதங்களில் போய் சிக்கிக்கிறதாகட்டும், சயின்ஸுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதில் ஆராய்ச்சிகள் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே மனதனுடைய மயக்கம். ஏன்னா இது எல்லாம் மாயையினுடைய விளையாட்டு. அப்போ இந்த புரிதல் நமக்குள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், அதுதான் ஆன்மா, அது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்றது, அது இந்த தேகத்துக்குள்ளேயும் ஒரு அறிவாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அறிவு இந்த தேகத்துக்குள்ளே இருக்குதுன்னா இப்போ இந்த அழியக்கூடிய தேகம் நானா இல்லை அந்த அறிவு நானா அப்படின்னு நமக்குள்ளே விசாரம் பண்ணி பார்த்தா, அப்போ நான் என்றும் அழியாத அறிவு தான். ஏன்னா நான் இப்பயும் இருக்கிறேன், எப்பயும் இருப்பேன், இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறேன், அதனால தான் இந்த உடம்பு எடுத்து வந்தேன். அப்போ இந்த உடம்பை விட்டுட்டு போனாலும் நான் திருப்பி ஒரு உடம்பு எடுக்கத்தானே போகிறேன், அப்போ மீண்டும் இருக்கத்தான் போகிறேன். அப்போ நான் இன்னொரு உடம்பு எடுக்கலாமா இல்லை நான் அதை சின்மயமாகவே இருக்கலாமா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய தகுதி என்னிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, அப்போ என்னுடைய விசாரத்தினர் நான் எந்த அளவுக்கு முழுமை அடைகிறேன், என்னுடைய புரிதல் எந்த அளவுக்கு ஒரு தெளிவுக்கு வருது அப்படிங்கிறத நான் சுய விசாரம் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு தெளிவுக்கு வர முடியும். அப்படி வந்துட்டால் என்னுடைய சுயம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ நான் எப்பொழுதும் இருக்கக்கூடிய சாஸ்வதமானவன், சத்திய பொருளாக நான் இருக்கிறேன், இப்போ நான் என்றும் அழியாதவன் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த புரிதல் நமக்குள்ளே வந்துட்டாலும் இப்போ எல்லாம் நானாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஏன்னா இங்கே வந்து அதை பற்றி எல்லா விளக்கங்களும் சாஸ்திரம் நமக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. இதை நம்ம மேலும் மேலும் இன்னும் படித்து படித்து தெளிவுபடுத்திக்கிறோம். இப்போ இந்த பாடத்தில் நம்ம இன்றைக்கு 120வது பாடலோட நிறுத்திக்கலாம். அடுத்தது 121வது பாடலிருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். இன்னும் நிறைய கேள்விகள் வந்து சிஷ்யன் கேட்பான், அதுக்கு குரு பதில் சொல்லிக்கிட்டே போவார். அப்படி தான் இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் நமக்கு எதுக்கு இந்த மாதிரி கேள்வி பதில் பகுதிகளாக அமைக்கப்பட்டிருக்குன்னா, இதை படிக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் வரணுங்கிறது தான். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணம் பண்ணணும். இத்துடன் இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.